the conference center at Temple
Square. Salt Lake City-யின் ஆலய சதுக்கத்தில் உள்ள மாநாட்டு மையத்திலிருந்து இது பிற்கால பரிசுவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 182வது வருடாந்திர பொது மாநாடு. பொது அதிகாரிகள் மற்றும் சபையின் பொது அலுவலர்களிலிருந்து சொற்பொழிவாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த கூட்டத்தின் இசையை மார்மன் ஆசாரிப்பு கூடார பாடற்குழு வழங்குகிறது. இந்த ஒளிபரப்பு பானவெல் விநியோகத்தால் ஒரு பொது சேவையாக வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி நிரலின் மறுபதிப்பு, ஒலிப்பதிவு, எழுத்து வடிவமாக்குதல் மற்றும் பிற பயன்பாடுகள் எழுத்து மூலமான அனுமதியின்றி தடை செய்யப்பட்டுள்ளது. பிரதான தலைமையின் இரண்டாம் ஆலோசகரான தலைவர் டீட்டர் எஃப் உட்டோர்ஃப் இந்த கூட்டத்தை நடத்துவார்.
சகோதரிகளே, பிற்கால பரிசுத்துவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 182வது வருடாந்திர பொது மாநாட்டின் 5வது மற்றும் நிறைவு கூட்டத்திற்கு இம்மாலை வேளையில் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இம்மாநாட்டுக்கு தலைமை தாங்கும் தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் இக்கூட்டத்தை நான் நடத்துமாறு சொன்னார். வானொலி, தொலைக்காட்சி, இணையதளம் அல்லது செயற்கைக்கோள் ஒலிபரப்பு மூலம் உலகம் முழுவதிலும் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுக் கொள்பவர்களுக்கு நாங்கள் எங்கும் எங்கள் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இக்கூட்டத்துக்கான இசை மார்க் வில்பர்க் மற்றும் ரயன் மர்ஃபி, லிண்டா மார்க்ரெட்ஸ் மற்றும் பானி குட்லைஃப் ஆர்கன் வாசிக்க இசைக்குழுவால் பாடப்படும். On this day of joy and gladness பாடி இசைக்குழு இந்த ஆராதனையை தொடங்கி வைப்பார்கள். பின்னர்
Our Father in heaven,
பரலோக பிதாவே,
we combine in our expression of love and we unite in our faith this day.
நாங்கள்
in love
இன்று
for thee and for thy son
தங்கள்
Jesus
முன்
Christ. We thank the Holy Father for this privilege that has been ours.
விசுவாசத்துடன்
today and
ஒருங்கிணைந்து தங்கள் முன் நின்று
living prophets
பிரார்த்தனை செய்கிறோம்.
Whom thou has prepared. May we be willing listeners.
நாங்கள் அனைவரும் தங்களுடைய தீர்க்கதரிசிகள் கூறும் கருத்துக்களை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுமாறு
கேட்டுக்கொள்கிறோம்.
எங்களுக்குள் இருக்குமாறு
கேட்டுக்கொள்கிறோம்.
இந்த ஈஸ்டர் நாடு அணுங்க எங்களுடைய சாட்சி வளருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
This day may we direct that into acts of kindness and may we each
அந்த சாட்சியை நாங்கள் நல்ல காரியம் செய்வதற்கு பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு அருள் புரியுங்கள்.
of President Thomas Spencer Monson for his love, his compassion, his clarity.
எங்கள் தீர்க்கதரிசி தாமஸ் எஸ் மான்சனுடைய வாழ்க்கையை நீடித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய நற்குணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தங்களுடைய ஆவி எங்களுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய மனசு மாறுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இது எத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். இப்போது நாம் 12 அப்போஸ்தலர் குழுமத்தினர் மூப்பர் எல்டாம் பெரி மற்றும் ரசல் எம் பாலர்ட் பேச கேட்க மகிழ்வோம். அவர்களை தொடர்ந்து மூப்பர் எல்டர் ஓ வின்சன் ஹெல்விக் 70 பேசுவார்.
ஒவ்வொரு பொது மாநாட்டிலும் நான் பேசுகிற கூட்டத்தில் அணிந்து கொள்ள ஒரு புது டையை அனுப்புகிற ஒரு நல்ல நண்பர் எனக்கு இருக்கிறார். அவருக்கு நல்ல ரசனை இருக்கிறது, சரியா? என்னுடைய இளம் நண்பருக்கு சில கஷ்டமான பிரச்சனைகள் இருக்கிறது. சில வழிகளில் அது அவரை கீழே இறக்குகிறது, ஆனால் மற்றபடி அவர் மிக சிறந்தவர். உதாரணமாக, ஒரு ஊழியக்காரராக அவருடைய தைரியம் மோசியாவின் குமாரர்களுக்கு போட்டியாக இருக்கிறது. அவருடைய நம்பிக்கையின் எளிமை அதை நம்ப முடியாத அளவிற்கு உறுதிப்படுத்துகிறதென நான் நம்புகிறேன். எல்லோருமே பிற்கால பரிசுவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் அங்கத்தினர் இல்லை என்ற எல்லாருமே மார்மன் புத்தகத்தை படித்ததில்லை, அதன் சத்தியத்தின் ஒரு சாட்சியை பெறவில்லை என்ற அதன் கற்பனை செய்ய முடியாத ஸ்காட்டின் எண்ணத்தை நான் நம்புகிறேன். அவருடைய சகோதரரை சந்திக்க முதன்முறையாக தனியாக விமானத்தில் சென்ற ஸ்காட்டின் வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்காட் அவர் அருகில் இருந்தவரிடம் பேசிக் கொண்டிருந்த உரையாடலை பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒருவர் கேட்டுக்கொண்டிருந்தார். ஹலோ, என்னுடைய பெயர் ஸ்காட், உங்கள் பெயர் என்ன? பக்கத்தில் இருந்தவர் அவருடைய பெயரை சொன்னார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஒரு பொறியாளர். அது நல்லது. நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? லாஸ் வேகஸில். எங்களுடைய ஆலயம் அங்கே இருக்கிறது. மார்மன் ஆலயம் எங்கே இருக்கிறது என உங்களுக்கு தெரியுமா? ஆம், அது ஒரு அழகான கட்டிடம். நீங்கள் ஒரு மார்மனா? இல்லை. நல்லது, நீங்கள் இருக்க வேண்டும். அது ஒரு சிறந்த மதம். மார்மன் புத்தகத்தை நீங்கள் படித்திருக்கிறீர்களா? இல்லை. நல்லது, நீங்கள் படிக்க வேண்டும். அது ஒரு சிறந்த புத்தகம். முழு மனதோடு ஸ்காட் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன். மார்மன் புத்தகம் ஒரு சிறந்த புத்தகம். மார்மன் புத்தகத்தில் முன்னுரை பக்கத்தில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்தின் வார்த்தைகள் எப்போதுமே எனக்குள் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. மார்மன் புத்தகம் பூமியின் மீதி இருக்கும் எந்த ஒரு புத்தகத்திலும் மிகவும் சரியானது என்றும், நம் மதத்திற்கு பொறுப்பு கல்லாக இருக்கிறது என்றும், ஒரு மனிதன் மற்ற எந்த ஒரு புத்தகத்தை காட்டிலும் இதனுடைய போதனைகளில் நிலைத்திருந்தால் தேவன் அருகாமைக்கு செல்லுதல் முடியும் என்றும் சகோதரிடம் சொன்னேன். இந்த ஆண்டு நமது ஞாயிறு பள்ளி வகுப்புகளில் மார்மன் புத்தகத்தை நாம் படிக்கிறோம். நாம் ஆயத்தப்படும் போதும் பங்கேற்கும் போதும் நமது மதத்தை சாராத மற்றவர்களுடன் இந்த விசேஷமான வேதாகமத்தை மீதுள்ள நமது அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஸ்காட்டின் தைரியமான எடுத்துக்காட்டை பின்பற்ற நாம் ஊக்குவிக்கப்படுவோமா? மார்மன் புத்தகத்தின் ஒரு அழுத்தமான கருத்து நெப்பியின் முதல் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நெப்பி எழுதுகிறான், ஆனாலும் கர்த்தரின் உருக்கமான இரக்கங்கள் அவர் தெரிந்து கொண்டவர்களின் விசுவாசத்தின் நிமித்தமாக அவர்கள் விடுவிக்கக்கூடிய வல்லமையை பெறமளவும் அவர்களை பலவானவர்களாக்கும்படி அவர்கள் எல்லார் மேலிருக்கும் என்று இதோ நெப்பியாகிய நான் உங்களுக்கு காண்பிப்பேன். எவ்வாறு கர்த்தரின் ஒரு உருக்கமான இரக்கமுள்ள மார்மன் புத்தகம் இந்த பிற்காலங்களுக்காக பாதுகாத்து வைக்கப்பட்டு கிறிஸ்துவின் கோட்பாடு ஒரு தூய்மையான மிக சரியான வழியில் நமக்கு போதிக்கப்படுவதால் நம்மை விடுதலை ஆக்குகிறது என்பதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். மார்மன் புத்தகத்தில் அநேக கதைகள் விடுதலையின் கதைகள். தனது குடும்பத்துடன் வனாந்தரத்திற்கு புறப்பட்ட லேகியின் கதை எருசலேமின் அழிவிலிருந்து விடுதலையை குறித்தது. யாரேதியவர்களின் கதை ஒரு விடுதலையின் கதை. அப்படியேதான் முலேக்கியர்களின் கதையும். மேலும் ஆல்மா இளையவன் பாவத்திலிருந்து விடுதலையானான். ஏலாமானின் போர் வீரர்கள் யுத்தத்தில் விடுதலையானார்கள். நெப்பியும் லேகியும் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையானார்கள். விடுதலையின் கருத்து மார்மன் புத்தகம் முழுவதும் தெளிவாயிருக்கிறது. ஒரே மாதிரியா இருக்கிற மார்மன் புத்தகத்தில் உள்ள இரண்டு கதைகள் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது. முதலாவதாக கதை மோசியாவின் புத்தகத்தில் 20வது அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இங்கே நெப்பியின் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த லிம்ஹி ராஜாவை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். லிம்ஹியின் ஜனங்களுக்கு எதிராக லாமானியர்கள் போர் கொடுத்தார்கள். லிம்ஹி ராஜா அவனது ஜனங்களை அரசாள லாமானியர்கள் அனுமதி பார்கள், ஆனால் அவர்கள் இவர்களுக்கு அடிமைகளாயிருப்பார்கள் என்பது போரின் முடிவாயிருந்தது. இது ஒரு அமைதி இல்லாத சமாதானம். லிம்ஹியின் ஜனங்கள் லாமானியர்களின் இழிவு வார்த்தைகளால் நிரப்பப்பட்ட போது அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய ராஜாவை சம்மதிக்க வைத்தார்கள். 3 முறைகள் அவர்கள் தோற்கப்பட்டார்கள். பெரும் சுமைகள் அவர்கள் மீது வைக்கப்பட்டது. இறுதியாக அவர்கள் தங்களை தாழ்த்தி அவர்களை அவர்கள் விடுவிக்கும்படியாக கர்த்தரிடம் அதிக கூக்குரலிட்டார்கள். கர்த்தரின் பதிலை அதிகாரம் 21:15 வசனம் நமக்கு கூறுகிறது. மேலும் இப்பொழுது கர்த்தர் அவர்களின் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்களுடைய கூக்குரலை கேட்க தாமதித்தார். இருப்பினும் கர்த்தர் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களின் பாரங்களை லகுவாக்கும்படி லாமானியர்களுடைய இருதயங்களை இழத்தாக்கினார். ஆமோனும் ஒரு சிறு கூட்டம் ஆண்களும் லிம்ஹி ஜனங்களின் தலைவர்களின் ஒருவரான கிதியோனும் ஜரஹாமலாவிலிருந்து வந்து சேர்ந்த உடனேயே அவர்கள் ஒரு திட்டம் தீட்டி அதில் வெற்றியடைந்து லாமானியர்களின் வசைப்பாடுகளிலிருந்து அவர்கள் தப்பினார்கள். அவர்களின் கூக்குரலை கேட்பதில் கர்த்தர் தாமதமாயிருந்தார். ஏன்? அவர்களின் அக்கிரமங்களால். 2வது கதையும் அநேக வகையில் ஒரே மாதிரிதான், ஆனாலும் வித்தியாசமானது. லாமானியர்களின் ஒரு படை தேசத்தின் எல்லைக்குள் வந்தபோது ஆல்மாவும் அவருடைய ஜனங்களும் எலேமியின் தேசத்தில் குடியேறார்கள். அவர்கள் சந்தித்து ஒரு சமாதான தீர்வுக்கு முயற்சித்தார்கள். விரைவிலேயே ஆல்மாவின் ஜனங்களின் மீது லாமானியர்களின் தலைவர்கள் அவர்களுடைய விருப்பங்களை திணிக்க ஆரம்பித்து அவர்கள் சுமக்க மிகுந்த பாரங்களை அவர்கள் மேல் ஏற்றினார்கள். வசனம் 13 நாம் படிக்கிறோம். மேலும் ஆனபடியால் அவர்களுடைய உபத்திரவங்களிலே கர்த்தருடைய சத்தம் அவர்களுக்கு உண்டாக்கி, என்னிடத்திலே நீங்கள் செய்த உடன்படிக்கையை நான் அறிந்திருக்கிறபடியால் உங்கள் சிரசுகளை உயர்த்தி கவலைப்படாதிருங்கள். நான் என் ஜனத்தோடு உடன்படிக்கை செய்து அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பேன். ஆல்மாவின் ஜனங்கள் லாமானியர்களின் கைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு சரஹாமலாவில் ஜனங்களோடு சேர பாதுகாப்பாக தங்கள் வழியில் சென்றார்கள். ஆல்மாவின் ஜனங்களுக்கும் லிம்ஹி ராஜாவின் ஜனங்களுக்கும் இடையே என்ன வித்தியாசம்? அநேக வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆல்மாவின் ஜனங்கள் சமாதானமாகவும் நீதி உள்ளவர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் ஏற்கனவே ஞானசனம் பெற்று கர்த்தருடன் ஒரு உடன்படிக்கைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களுடைய உபத்திரவங்கள் ஆரம்பமாவதற்கு முன்பே அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள். இந்த வித்தியாசங்கள் எல்லாமுமே தான் அவர்களை அடிமைத்தனத்தில் வைத்திருந்த கையிலிருந்து சீக்கிரமாகவும் ஒரு அற்புதமான வழியிலும் கர்த்தர் அவர்களை விடுவித்ததை பொருத்தமாகவும் சரியாகவும் செய்தது. இந்த வேத வசனங்கள் கர்த்தரின் விடுவிக்கும் வல்லமையை போதிக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற விடுதலை அவருடைய ஜீவியமும் ஊழியமும் நமக்கு வாக்களிக்கிறதென தீர்க்க தரிசனங்கள் முன்னறிவிக்கின்றன. சரீர மரணத்திலிருந்து ஒரு தப்பிதலை அவருடைய பாவ நிவர்த்தியும் உயிர்த்தெழுதலும் நம் யாவருக்கும் வழங்குகிறது. நாம் மனந்திரும்பினால் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து ஒரு தப்பிதல் அதனுடன் நித்திய ஜீவனும் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. பாவநிவர்த்தியின் உயிர்த்தெழுதலின் வாக்குத்தத்தங்கள் சரீர மற்றும் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுதலையின் வாக்குத்தத்தங்கள். அவை மோசேவுக்கு தேவனால் அறிவிக்கப்பட்டது. அவர் சொன்னார், ஏனெனில் இதோ அநித்தியமும் மனுஷனின் நித்திய ஜீவனையும் வாய்க்க செய்கிற இது என்னுடைய கிரியையும் என்னுடைய மகிமையுமாய் இருக்கிறது. பரிசுத்த வேதங்களில் நமக்காக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளவற்றுக்கு எதிராக பரிசுத்த எழுத்துகளில் உள்ள நித்திய மதிப்புகளும் நமது வாழ்நாள் முழுவதற்கும் நமது நன்னடத்தைக்கான தரங்களையும் விவரிப்பதில் இந்த அநேக நூற்றாண்டுகளாக நமக்கு வழிகாட்டுதலை கொடுக்கிற எழுத்துக்களில் உள்ள நீண்ட நாட்களாக நின்று கொண்டிருக்கும் நம்பிக்கைகளை சவால் விட்டு கொண்டிருப்பதில் ஈடுபட்டிருக்கும் சமய சார்பற்ற எதிர்க்கும் சக்திகளை நாம் காண்கிறோம். வேதாகமத்தில் உள்ள போதனைகள் பொய்யானவை என்றும் போதகரின் போதனைகள் காலம் கடந்தவை என்றும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவனுடைய சொந்த தரங்களை அமைத்துக் கொள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் இருக்க வேண்டுமென அவர்களின் சத்தம் கூக்குரல் இருக்கிறது. வேதாகமத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிற கோட்பாட்டிற்கு ஒரு இரண்டாவதாக சாட்சியாக சேர்க்க மார்மன் புத்தகத்தில் நமது கர்த்தரும் இரட்சகருமானவரின் ஊழியத்தின் குறிப்பை கொண்டிருப்பது என்ன ஒரு ஆசீர்வாதம். வேதாகமம் மார்மன் புத்தகம் இரண்டையும் கொண்டிருப்பது ஏன் உலகத்திற்கு முக்கியமாயிருக்கிறது? 1 நப்பி 13 பதில் காணப்படுகிறது என நான் நம்புகிறேன். நப்பி எழுதுகிறான், மேலும் தேவதூதன் என்னிடம் பேசி சொன்னதாவது, நீ புறஜாதியாரின் மத்தியில் கண்ட இந்த கடைசி பதிவேடுகள் ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்ட முந்தினவையின் சத்தியத்தை நிலைநிறுத்தி அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட தெளிவான விலையேற பெற்றதுமான காரியங்களை தெரியப்படுத்தும். எல்லா இனந்தாருக்கும் பாஷிகாரருக்கும் ஜனங்களுக்கும் தேவ ஆட்டுக்குட்டியானவர் நித்திய பிதாவின் குமாரன் என்றும் உலகத்தின் இரட்சகர் என்றும் எல்லா மனிதரும் அவரிடம் வர வேண்டும். இல்லாவிடில் மீட்கப்படமாட்டார்கள் என்றும் தெரியப்படுத்தும். வேதாகமோ மார்மன் புத்தகமோ போதுமானதா இல்லை. கிறிஸ்துவின் முழுவதும் முற்றிலுமான கோட்பாட்டை போதிக்கவும் கற்றுக்கொள்ளவும் இரண்டுமே நமக்கு அவசியமாயிருக்கிறது. ஒன்றின் தேவை அவைகளின் மற்றொன்றை மங்க செய்யாது. நமது ரட்சிப்பிற்கும் மேன்மையடைதலுக்கும் வேதாகமம் மார்மன் புத்தகம் இரண்டுமே அவசியமாயிருக்கிறது. தலைவர் எஸ்ரா டாஃப் பென்சன் மிக ஆற்றலுடன் போதித்தார், வேதாகமம் மார்மன் புத்தகம் இரண்டையும் பயன்படுத்தும் போது பொய்யான கோட்பாடுகள் தோற்று போகின்றன. இந்த புத்தகங்கள் எவ்வாறு இசைவோடு ஒன்று சேர செயல்படுகிறது என காட்ட இரண்டு கதைகளை குறிப்பிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒன்று பழைய ஏற்பாட்டிலிருந்து, மற்றொன்று மார்மன் புத்தகத்திலிருந்து. கல்தேயன் விக்கிரகாரத்தனையிலிருந்து அவனது விடுதலையுடன் ஆபிரஹாமின் கதை ஆரம்பிக்கிறது. பின்னர் அவனும் அவனுடைய மனைவி சாராயும் தங்களுடைய துக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்களுடைய சந்ததி மூலமாக பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என வாக்களிக்கப்பட்டார்கள். ஆபிரஹாம் அவருடைய மருமகனான லோத்தை எகிப்துக்கு வெளியே அழைத்துக் கொண்டு போவதை பற்றிய குறிப்பு பழைய ஏற்பாட்டில் அடங்கியிருக்கிறது. முதலாவதாக தேசத்தை தெரிந்தெடுத்த கொடுக்கப்பட்டதில் லோத்து யோர்தான் சமபூமியை தேர்ந்தெடுத்து ஒரு பெரும் துன்மார்க்கமுள்ள பட்டணமான சோதாமாவுக்கு நேரே கூடாரம் போட்டான். வாழ்க்கையில் பின்னர் லோத்து எதிர்கொண்ட அநேக பிரச்சனைகளையும் அங்கே இருந்த ஏராளமானவைகளையும் சோதாமை நோக்கி அவனுடைய கூட்டாரத்தின் கதவு அமைக்கப்பட்டிருக்க அவன் எடுத்த ஆரம்ப தீர்மானத்தின் தடயமாயிருந்தது. விசுவாசத்தின் தகப்பனான ஆபிரஹாம் வாழ்க்கையை வித்தியாசமாக அனுபவித்தான். நிச்சயமாக அங்கே அநேக சவால்கள் இருந்தன, ஆனால் அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருந்தது. எந்த திசைக்கு நேராக அபிரஹாமின் கூடாரத்தின் கதவு இருந்தது என நமக்கு தெரியாது. ஆனால் ஆதியாகமம் 13 கடைசி வசனத்தில் ஒரு பலமான குறிப்பிருக்கிறது. அப்பொழுது அபிரஹாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் ஏபிரானில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலபீடத்தை கட்டினான். எனக்கு தெரியாததென்றிருந்தாலும் ஆபிரஹாமின் கூடாரத்தின் கதவு அவன் கர்த்தருக்கென்று கட்டிய பலபீடத்தை நோக்கியிருந்ததென நான் நம்புகிறேன். இந்த முடிவுக்கு நான் எப்படி வர முடியும்? ஏனென்றால் பெஞ்சமின் ராஜாவின் இறுதி உரையை கேட்க அவருடைய ஜனங்கள் கூடி வந்திருந்த போது அவர்களுக்கு அவனுடைய உபதேசங்களை பற்றிய மார்மன் புத்தகத்தில் கதை எனக்கு தெரியும். ஆலயத்திற்கு நேராக அவர்களுடைய கூடாரங்களின் கதவுகள் அமைக்க பெஞ்சமின் ராஜா அவர்களுக்கு உபதேசித்தார். இயேசுவே கிறிஸ்துவென்றும் மார்மன் புத்தகத்தை படிப்பதால் நாம் அவரிடத்தில் நெருங்கி வரலாம் என்றும் நான் அறிவிக்கிறேன். மார்மன் புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் மற்றொரு ஏற்பாடு. இயேசு கிறிஸ்துவின் முதல் ஏற்பாடுகள் பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள் அல்லது வேதாகமம். மார்மன் புத்தகத்தை பற்றி என்னுடைய நண்பர் ஸ்காட்டின் விளக்கத்தை மீண்டும் நினைவு கூறுவோமாக. அது ஒரு சிறந்த புத்தகம். மார்மன் புத்தகத்தின் அதிகமானவையின் மகத்துவம் வேதாகமத்துடன் அதன் இசைவிலிருந்து ஆரம்பிக்கிறதென இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சாட்சி அளிக்கிறேன். ஆமென்.
Brothers and sisters, according to the scriptures,
வேதங்களின்படி லியோனா இரண்டு முட்களுடன் அவைகளில் ஒன்று தந்தை லெக்கியின் குடும்பம் வனந்தாதற்கு போக வேண்டிய வழியை காண்பித்து விசித்திர வேலைப்படையமாக அமைந்த ஒரு உருண்டான பந்து. ஒரு ஜிபிஎஸ் அமைப்பு செயல்படுத்த நான் முதன்முறையாக பார்த்தபோது எனக்கு ஏற்பட்ட மாற்றத்தை நான் நினைத்து பார்த்த பல் அதை முதலாவதாக பார்த்தபோது லெகி ஏன் அதிகமாக ஆச்சரியப்பட்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியும் என நான் நினைக்கிறேன். என்னுடைய மனதில் அது விசித்திர வேலை அடைந்த ஒரு தற்கால கருவியாக இருந்தது. நான் எங்கிருக்கிறேன் என்பதை துல்லியமாக காட்டி நான் போக வேண்டிய இடத்திற்கு எப்படி போக வேண்டும் என்பதை துல்லியமாக கூறுகிற இந்த சிறிய சாதனம் என்னுடைய தொலைபேசியில் இணைப்பட்டிருப்பதை எந்த வழியிலும் எப்படி ஆனாலும் என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. என்னுடைய மனைவி பார்பராவுக்கும் எனக்கும் ஜிபிஎஸ் ஒரு ஆசீர்வாதம். வண்டியை நிறுத்தி வழிகாட்டுதல்களை கேட்கும்படி என்னிடம் சொல்ல வேண்டியதில்லை என்பது பார்பராவுக்கு அனுகூலம். நான் யாரிடம் கேட்க தேவையில்லை. நான் எங்கே போய்கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு துல்லியமாக தெரியும் என நான் சொல்லும் போது நான் சரியாக சொல்கிறேன் என்பதை என்னுடைய அருகிலும். சகோதர சகோதரிகளை, ஒரு சிறந்த ஜிபிஎஸ்ஐ விட மிகவும் ஒரு கருவி நம்மிடம் இருக்கிறது. ஒரு சமயத்தில் ஒரு அளவில் ஒவ்வொருவருக்கும் தாங்கள் வழியே தவறிவிடுகிறார்கள். பரிசுத்த ஆவியின் உணர்த்தல்களின் மூலமாக சரியான பாதைக்கு நாம் பாதுகாக்க திரும்ப கொண்டு வரப்படலாம். நம்மை வீட்டிற்கு திரும்ப வைக்க முடிகிற அது இரட்சகரின் பாவ நிவர்த்திய. காணாமல் போவது என்பது முழு சமுதாயத்திற்கு அப்படியே தனிப்பட்டவர்களுக்கு பொருத்தம். இந்த உலகத்தில் பெரும்பகுதி குறிப்பாக நமது வீடுகளுக்கும் மதிப்புகளுக்கும் முன்னுரிமைகளுக்கும் சார்ந்திரத்தில் அதன் வழியே தவறிவிட ஒரு சமயத்தில் நாம் வாழ்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன் தலைவர் ஜோசப் எஃப் ஸ்மித் சந்தோஷத்தை நேரடியாக குடும்பத்திற்கு இணைத்து அநேக நம்முடைய முயற்சிகளை மயம்படுத்த நம்மை எச்சரித்தார். அவர் சொன்னார், வீட்டை நீக்கியும் தவிர்த்தும் உண்மையான சந்தோஷம் இருக்க முடியாது. சேவை இல்லாமல் சந்தோஷம் இல்லை. வீட்டை ஒரு தெய்வீக பயிற்சி கூடத்திற்கு மாற்றுகிற குடும்ப வாழ்க்கையை விருந்து செய்து பாதுகாக்கிற சேவையை விட எந்த சேவையும் சிறந்ததில்லை. வீடு திருத்தப்பட வேண்டியது ஒன்று. அதிகாரத்து வரம் உலகம் பற்று சமய சார்பு இல்லாததனால் இந்த உலகத்தில் நமது வீடுகளும் குடும்பங்களும் சீர்திருத்தப்படுவது அவசியமாயிருக்கிறது. இங்கே அமெரிக்க நாடுகளில் திருமணத்திற்காக அவமரியாதை வளர்ந்து வருவது ஒரு அதிர்ச்சியம் எடுத்துக்காட்டு. திருமணம் ஆகாத பெண்ணுக்கும் பிறந்த பிள்ளைகளையும் பகிர்ந்து கொள்வது ஒரு வியாற்றபடிய கடந்து விட்டது. அமெரிக்கா பெண்களுக்கும் பிறக்கும் பிள்ளைகளின் பாதிக்கு மேல் திருமணத்திற்கு வெளியே பிற்கின்றன என இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் நியூயார்க் டைம்ஸில் பத்திரிகையில் அறிவித்தது. அமெரிக்கா நாடுகளில் திருமணமான தம்பதிகளுக்கு மத்தியில் ஏறக்குறைய பாதி விவகாரத்தில் முடிக்கிறது என்பது நமக்கு தெரியும். திருமணம் ஆகாது இருப்பவர்கள் தங்களுடைய குடும்ப உறவுகளில் பிற காரியங்களில் தள்ளியிட அனுமதிப்பதில் தாங்கள் பாதியை தவறிவிடுகிறார்கள். பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இடையே குடும்ப மதிப்புகளையும் பொறுப்புகளையும் பாதுகாக்க முயற்சிப்பவர்கள் அப்படி செய்வதை விட கைவிடாமல் எப்பொழுதும் ஆதரிக்கருத்து வரும் இடைவேளை சமமாக கவலைப்பட்டு வைக்கிறது. கணக்கெடுக்கும்படி குறைந்த கல்வி அற்றுவினால் குறைந்த வருவாய் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொண்டு ஆயுளத்திற்கு போவது சத்தியம் குறைவாகவும் குற்றங்கள் புரிவதும் திருமணத்திற்கு வெளியே பிள்ளைகளை பிறப்பதும் மிகுந்த சத்தியமுள்ளதாயிருக்கிறது. இந்த போக்குகள் உலகத்தின் மீதுள்ளோரும் அதிகம் தொந்தரவாய் வருகிறது. அநேகர் இணைத்திருக்கும் மாறாக வாழமும் கல்வியும் மரபு வழி குடும்பங்களையும் மதிப்புகளையும் கொண்டிருப்பதற்கு ஒரு உயர் சத்தியம் கூற இணைக்கப்பட்டிருப்பது தோன்றுகிறது. உண்மையான கேள்வி காரணத்தையும் மதிப்பையும் பற்றியது. அவர்கள் அதிக கல்வி அறிவு உள்ளவர்களாயும் வல்லமுள்ளவர்களாய் இருப்பதால் சமுதாயத்தின் சில அங்குகளில் பலமான மதிப்புகளும் குடும்பங்களும் இருக்கின்றனவ, அல்லது தங்களுடைய மதிப்புகளும் பலமான குடும்பங்களிலும் அவர்கள் அதிகம் கல்வி அறிவு உள்ளவர்களாகவும் வளம் உள்ளவர்களாக இருக்கிறார்களா? இது உலக அளவில் சபையில் இது பின்னர் சொன்னது என்பது நமக்கு தெரியும். குடும்பம் மற்றும் மத பொறுப்புகளை சுவிசேஷம் கொள்கைகள் மக்கள் அமைக்கும் போது அவர்கள் ஆவிக்குரியவற்றில் சிறப்பாக செய்து அப்படி வழக்கமாக உலக பிரகாசத்தில் செய்கிறார்கள். உண்மையிலே குடும்பங்கள் பலமாக வளரும் போது சமுதாயங்கள் பெரிய அளவில் பலம் படுத்தப்படுகின்றன. குடும்பமும் பொறுப்புகளும் மதிப்புகளும் அடிப்படை காரணம். ஏறக்குறை அதை தவிர எல்லாமே மதிப்புதான். தம்பதியர் திருமணம் செய்து ஒருவருக்கு ஒருவர் ஒப்புக் கொடுத்தலை செய்யும் போது தங்களுடைய பொருளாதார நல்வாழ்வின் சத்தியத்தை அவர்கள் அதிகமாக அதிகரிக்கிறார்கள். திருமணம் ஒப்பந்தத்தில் பிள்ளைகள் பிறந்து அவர்களுக்கு அப்பாவும் அம்மாவாய் இருக்கும் போது தொழில் முறையில் அவர்கள் வெற்றி அடைவதன் வாய்ப்புகளும் சத்தியம் குறுகளும் வானதை தேடும். குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வேலை செய்து விளையாடும் போது அன்னடை வீட்டாரும் சமுதாயங்களும் செழிக்கும். பொருளாதார விருதியடையும். குறைவான அரசாங்கம் மற்றும் குறைவான விலை உயர்ந்து பாதுகாப்பு வலைகள் தேவையாயிருக்கும். ஆகவே குடும்பம் புரிவது சமுதாய பொருளாதார சீர்கேட்டின் ஒரு சேனைக்கு காரணமாயிருப்பது கெட்ட செய்தி. ஆனால் எந்த காரணத்தையும் மதிப்பையும் போல் அவைகளுக்குள்ளான காரணங்கள் மாற்றப்படும் போது அந்த சீர்கேடுகள் திருப்பப்படலாம் என்பது நல்ல செய்தி. சரியான கொள்கைகளும் மதிப்புகளும் வாழ்வதால் ஆநீதிகள் சீர்படுத்தப்படலாம். சகோதர சகோதரிகளே, நம் வாழ்நாளில் முக்கியமான காரணம் நமது குடும்பங்களே. இந்த காரணத்திற்கு நாம் நம்மை அர்ப்பணித்தால் நம்முடைய வாழ்க்கையின் பிற ஒவ்வொரு தன்மையும் நாம் விருந்து செய்து ஒரு மக்களாக, ஒரு சபையாக, ஒரு எடுத்துக்காட்டாக பூமியின் சகல மக்களுக்கும் ஒரு கலங்கரை விளக்காக மாறுவோம். ஆனால் இருதயங்களில் அநேக திசைகளில் திரும்பிக் கொண்டிருக்கும் முழு கிராணங்களும் இதற்கு முன் ஒருபோதும் கற்பனை செய்யாத ஒரு தடத்தில் தொடர்ந்து நடக்கிறது கொண்டும் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில் இது எளிதல்ல. எதுவும் நீண்ட காலத்திற்கு அதே மாதிரி இருப்பதில்லை. நாகரிகங்கள், போக்குகள், பற்றுகள், அரசியல் சரிப்படுத்தல்கள், சரி மற்றும் தவறுக்கான எண்ணங்கள் இடம் பெறுகின்றன, நகர்கின்றன. ஏசையா தீர்க்கதரிசி முன் அறிவித்ததைப் போல் தீமையே நன்மை என்றும் நன்மையே தீமை என்றும் கட்டுப்படுகிறது. ஆவிக்குரியவை எப்போதையும் விட அதிக விரிவாக பிரிக்கப்பட்டு தீமை எப்போதையும் விட ஏமாற்றுவதாகவும் தந்திரமாகவும் மாறி ஒரு கருப்பு கந்தத்தை போலவும் இருதயத்தில் உண்மையுள்ளவர்களையும் ஒழுக்கமானதையும் நன்மையானதையும் நாடுகிற பூமியின் மரியாதைக்குரியவர்களையும் சுவிசேஷத்தின் சத்தியம் ஒளியும் கருவத்தை போன்ற மக்களை அதன் பக்கம் இழுக்கிறது. நாம் எண்ணிக்கையில் குறைவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த சபையின் அங்கத்தினர்களாக இந்த பரந்த விரிவுகளோடு நாம் சென்றாலும் கிறிஸ்துவ மைமா கொண்டு சேவின் வல்லமை நமக்கு தெரியும். அவர்களின் ஆவிக்குரிய அல்லது பொருளாதார நிலைமையில் பொருட்படுத்தாமல் அது தேவின் பிள்ளைகளை ஒன்றே சேர கொண்டு வருகிறது. அதே தன்னறையில் பெற்றோர்களாக மாற மக்களுக்கு நல்லுறவு திட்டத்தின் 75th ஆண்டு விழாவை கொண்டாடுதல் ஒரு நாள் சேவையில் பங்கேற்ற ஒரு ஆணுக்கு முன் பிரதான தலைமை எங்களை அளித்தார்கள். மில்லியன் கணக்கான மணி நேரங்களில் உலகம் முழுவதும் உள்ள நமது அங்கத்தினர்களால் கொடுக்கப்பட்டன. இந்த புயல் நிறைந்த கடலில் சபை ஒரு நிறுத்தம் கருவி. மாற்றத்தின் பிரிவின் சுழல் வரும் தண்ணீர்களில் ஒரு நங்கூரம். மதிப்பையும் நீதியும் நாடுகிறவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கும். அவருடைய சுயத்தின் பாதுகாப்பிற்கு நேராக உலகம் முழுவதும் உள்ள அவருடைய பிள்ளைகளை இழப்பதில் ஒரு கருவியாக இந்த சபை கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளே, நித்திய இலக்கிற்கான கர்த்தரின் நோக்கங்களில் எல்லையில்லா ஏலியாவின் ஆவியும் ஒரு மகத்தான சக்தி. மல்கியாவின் வார்த்தைகளின் பரிசுத்த ஆவி பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கு திரும்புகிறது. இறுதி மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் உலகத்திற்கு நல்லவற்றிற்கும் ஒரு சரியாக ஊக்கியமாகவும் சபை நின்று கொண்டிருக்கிறது. மிக நெருக்கமாகவும் அதிக தொடர்புள்ளவர்களுமான உலகத்தையும் குடும்பங்களையும் விட ஆலயத்தில் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு மத்தியத்தில் ஞாயிற்று கூட்டங்களில் ஒழுங்காக போகிறவர்களுக்கும் மத்தியத்தில் விவகாரத்து விகிதம் குறைப்பிடத்தக்க அளவு குறைவாயிருக்கிறது. நமது குடும்பங்களில் ஆரோக்கியம் சிறப்பாயிருந்து ஜனத்தொகை சராசரியை விட நாம் நீண்ட காலம் வாழ்கிறோம். தேவையில் இருக்க பெருகும். நாம் அதிகமான பண அதிகாரங்களையும் அதிக அளவில் சேவையும் அளிக்கும். உயர்கல்வி நாம் அதிகமாக நாடுகிறோம். இந்த காரியங்களை நான் சுட்டிக்காட்டுவது நம்மை பெரும் மைமைப்படுத்துவது கொள்வது கற்றல்ல. ஆனால் குடும்பத்திற்கு இருதயங்களும் திரும்பவும் போது கிறிஸ்துவின் சுவிசேஷ ஒளியில் குடும்பங்கள் வாழும் போது வாழ்க்கை சிறப்பாயிருக்கிறது. சாட்சி கொடுப்பேன். காணாமல் போவதை தவிர்க்க நாம் என்ன செய்ய முடியும்? முதலாவதாக முன்னுரிமை கொடுக்க நான் ஆலோசனை அளிக்கிறேன். உங்கள் வீட்டிற்குள் நடிக்கிறதற்கு அடிப்பணைந்து ஆதரவாக இருக்கிற நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் வீட்டிற்கு வெளியே செய்யுங்கள். எப்போதுமே நீங்கள் செய்கிற மிக முக்கியமான வேலை உங்கள் வீட்டில் சொந்த வீட்டின் நான்கு சுவர்களில்தான் என்று தலைவர் ஹால்ட் பி லியன் ஆலோசனை விட்டார். தோல்வியை எந்த பிற வெற்றிக்கும் சரிசமமாக முடியாது என்ற காலத்தில் அழியாத தலைவர் டேவிட் ஓ மெக்கியோ ஆலோசனை கொடுத்தார். ஜெபத்திற்கும் வேதங்கள் மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் நேரம் ஒதுக்க உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துங்கள். எப்படி வேலை செய்வது என்பதை அவர்களுக்கு கற்றுத்தாரம். பொறுப்புகளையும் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். இணையதளத்தின் உறக்கத்தின் ஒளி அமைப்பு விளையாட்டுகளின் அதிகம் அசிங்கம் வரைமுறையும் மற்றும் வன்முறையிலிருந்து சுவிசேஷத்தின்படி வாழுதல் உங்கள் விழுவிடம் என்று அவைகளை அவர்களுக்கு போதுங்கள். அவர்கள் காணாமல் போகப்பட்டால் அது அவர்கள் மேல் திணிக்கப்படும் போது பொறுப்பை கையாள்வதற்கு அவர்கள் ஆயத்தப்பட்டிருப்பார்கள். இரண்டாவதாக காரியங்களை நாம் சரியான ஒழுக்கில் செய்ய வேண்டும். திருமணம் முதலில் பின்னர் குடும்பம். உலகத்தில் பெரும்பகுதி இந்த இயற்கையின் ஒழுக்கின் காரியங்களை மறந்து போய் அவர்களால் மாற்ற முடியும் அல்லது திருப்பக்கூட முடியும் என நினைக்கிறார்கள். உங்கள் ஏதாவது பயத்தை விசுவாசத்தால் அகற்றுங்கள். உங்களை வழி நடத்தி தேவனின் வல்லமையில் நம்பிக்கை வையுங்கள். திருமணம் ஆகாத நீங்கள் உங்கள் நித்திய துணியை தேர்வதில் கவனம் செலுத்துங்கள். வாலிபர்களை, தலைவர் ஜோசப் ஸ்மித் சொன்ன ஒன்றை நினைவு கூறுங்கள். குறைந்த பொறுப்புள்ளவர்களாயிருப்பதால் அது விரும்பத்தக்கது என்ற எண்ணத்தின் மேலிடாமல் சிந்தனை கொண்டு போகிற உண்மையான தவறு வாலிபர்களுடைய இருக்கிறது. வயது அனுமதி அவர்களை கடுமை மற்றும் பொறுப்பின் பாதைகளுக்கு நடத்துகிறது. அவர்களின் சகோதரிகள் பலியாகிறார்கள். அவர்களால் முடிந்தால் திருமணம் செய்து கொண்டு குடும்பம் வாழ்க்கைய பொறுப்புகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீர்கள். இளம் பெண்களே, இந்த பொறுப்பான பார்வையை நீங்கள் இழந்துவிடக் கூடாது என்று உங்களை சேர்க்கிறேன். ஒரு குடும்பத்தை வளர்வதை விட எந்த தொழிலும் உங்களுக்கு அதிக நிறைவு தராது. உங்களுக்கு என்னுடைய வயதாகும் போது இதை பற்றி நீங்கள் இன்னும் அதிகமாக உணர்வீர்கள். மூன்றாவதாக, கணவர்களோ மனைவிமார்களோ நீங்கள் திருமணத்தில் சம்பங் பங்குள்ளவர்களாய் இருங்கள். குடும்பம் பிரிக்கடனத்தை அடிக்கடி படித்து புரிந்து கொண்டு அதை பின்பற்றுங்கள். எந்த வடிவத்திலும் ஆநீதியான அதிகாரத்தை தவிர்த்திடாங்கள். ஒரு துணையே அல்லது நமது பிள்ளைகளோ யாருக்குமே சொந்தமில்லை. நாம் அனைவருக்குமே தேவன் பிதாவாயிருந்து நாம் அதிகமாக அவரை போலவே நமக்கு தவ முன்பு அவருக்கு மட்டுமே சொந்தமாயிருந்து நமது சொந்த குடும்பத்தின் ஸ்லாக்கத்தை நமக்கு அளித்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்காக நாம் தேவனையும் நேசிக்கவும் நமது தேவை அவரை கேட்கலாம் என்று அறிந்து கொள்ள குடும்பத்திற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். திருமணம் ஆவரே ஆகாதவரே ஒவ்வொருவரும் சந்தோஷமாயிருந்து எதுக்குமாய் குடும்பம் உங்களுக்கு இருந்தாலும் ஆதரவாக இருக்கலாம். இறுதியாக சபையின் குடும்பம் ஆதரவுகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை வளர்ப்பதில் தொகுதியின் உதவியையும் குடும்பங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆசாரி உத்தவம் மற்றும் துணை சங்கங்களின் தலைவர்களின் ஆதரவும் பணியும் பிணைந்திருக்கின்றன. சபையின் இளம் வயதினரே மற்றும் குடும்பம் நிகழ்ச்சிகளை சதகமாக கொள்ளுங்கள். நாம் காட்டுகிற நித்திய குடும்பங்களுக்கு சபை சாரமாய் இருக்கிறது என்று மற்றொரு தலைவர் லியான் உள்ளுணர்வை தூண்டும் வகையத்தை நினைவு கூறுங்கள். இப்பொழுது எந்த காரணத்துக்காவது நீங்களோ அல்லது ஒரு குடும்பம் ஓ நீங்கள் வழி தவறி போனால் உங்கள் வழியை சரிப்படுத்தி லூக்கா 15வது அதிகாரத்தில் உள்ள இரட்சகரின் போதனைகளை மட்டுமே நீங்கள் பிரயோகப்படுத்த வேண்டும். இங்கே காணாமல் போன ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு மெய்யன் கண்டுபிடித்திருக்கிறான். மூச்சியை பற்றி காணாமல் போன ஒரு காசை தேடி ஒரு மேன்மை பற்றியும் வீட்டிற்கு திரும்பி கொண்டு குமாரனும் கிடைத்த வரவேற்றையும் இரட்சகர் கூறுகிறார். இந்த ஊமையான ஏன் இயேசு போதித்தார்? நம்மில் யாரும் அவருடைய பாவ நிவர்த்தின் மற்றும் அவருடைய போதனைகளில் வழியாக மீண்டும் நமது வழியை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் போய் நாம் காணாமற் போய்விட்டு வேமென்று நம்மில் இருக்கும் யார் இருக்க முடியாது என நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என அவர் விரும்பினார்.
To tell you always where you are.
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் கேட்டபடியின்படி நீங்கள் நடும்போது உங்கள் குடும்பத்தை பரிசுத்த ஆவி வழிநடத்தும். நீங்கள் எங்கிருக்கிறீர்கள், எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் எப்போதும் உங்களுக்கு கூற உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய GPS இருக்கும். உயிர்த்தெழுதல் மனத்துக்குள்ள மீட்பர் நாம் அனைவரையும் நேசிக்கிறார் என்று நான் சாட்சியளிக்கிறேன். அவரை நாம் பின்பற்றினால் நமது பரலோக பிதா பிரசன்னத்திரம் நம்மை பாதுகாப்பு வழிநடத்துவார் என்று அவர் வாக்களிக்கிறார். இதை இயேசு கிறிஸ்து நாமத்தில் சாட்சியளிக்கிறேன். ஆமென்.
எல்லா நல்ல பெற்றோரை போலவே என்னுடைய பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமான வருங்காலத்திற்காக ஆசைப்பட்டார்கள். என்னுடைய தகப்பன் சபையின் ஒரு அங்கத்தினர் அல்ல. அந்த சமயத்தில் இருந்து வழக்கத்திற்கு மாறான ஒரு சூழ்நிலையால் சவுத் பசிபிக்கின் அமெரிக்க சமோலில் உள்ள எங்களின் தீவு வீட்டிலிருந்து என்னுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் நானும் பள்ளி படிப்பிற்காக அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு பயணம் செய்ய அவர்கள் தீர்மானித்தார்கள். எங்களை பிரிஞ்சிருக்க எடுக்கப்பட்ட தீர்மானம் என்னுடைய பெற்றோருக்கு குறிப்பாக என்னுடைய தாய்க்கு ஒரு கஷ்டமானதாக இருந்தது. புதிய சூழ்நிலைகள் எதிர்பார்த்த சவால்கள் எங்களுக்கு வரும் என அவர்களுக்கு தெரியும். ஆயினும் விசுவாசத்துடன் தீர்மானத்துடன் அவர்களுடைய திட்டத்தை செயல்படுத்தினர். அவருடைய பிற்கால பரிசுத்த ஆண்களின் வளர்ப்பினால் என்னுடைய தாய்க்கு உபவாசமும் ஜெபமும் பழக்கம் இல்லாதா இருந்தன. அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தவிர பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் அவருக்கு தேவையாய் இருந்தது என்று என்னுடைய பெற்றோர் இருவருமே உணர்ந்தார்கள். அந்த உற்சாகத்தில் எங்களுக்காக உபவாசிக்கவும் ஜெபிக்கவும் வாரத்தில் ஒரு நாளை அவர்கள் ஒதுக்கினார்கள். ஒரு பிரகாசமான வருங்காலத்திற்கு தங்களுடைய பிள்ளைகளை ஆயுதப்படுத்துவதே அவர்களின் தரிசனம். இந்த தரிசனத்தில் அவர்கள் செயல்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாடுவதில் அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை பிரகோதித்தார்கள். இரட்சகரத்தில் நாம் நெருங்கி வர நம்மை கொண்டு வரும் அந்த காரியங்களை செய்வதற்கு அவசியமான தரிசனத்தை நமது வாழ்க்கையில் சவால்களுக்கு மத்தியில் நாம் எவ்வாறு பெறுவோம்? தரிசனத்தை பற்றி பேசும் போது இந்த சத்திய நீதிமொழிகள் போதிக்கிறது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்க்கப்பட்டு போவார்கள். அவரை பின்பற்ற அவர்களை அழைத்த அந்த தாழ்மையான மீன்பிடிப்பவர்களிடம் அவர்கள் தங்களை பற்றி நினைத்ததை விட இரட்சகர் அதிகமானவற்றை கண்டார். அவர்கள் யாராக மாறுவார்கள் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் கண்டார். அவர்களிடம் உள்ள நல்லவற்றையும் திறமையையும் பற்றி அவர் அறிந்தறிந்து அவர்களை அழிக்க அவர் செயல்பட்டார். முதலில் அவர்களுக்கு அனுபவம் இல்லாது இருந்தது. ஆனால் அவர்கள் பின்பற்றிய போது அவருடைய எடுத்துக்காட்டை அவர்கள் கண்டு அவருடைய போதனைகளை உணர்ந்து அவருடைய சீஷர்களாக மாறினார்கள். அவர்கள் கேட்ட காரியங்கள் அவர்கள் கஷ்டமாக இருந்ததால் அவருடைய சீஷர்கள் சிலர் அவரை விட்டு போன சமயம் உண்டு. நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? எப்படி அவன் மாறி ரிட்சகர் யாரா இருந்தால் தரிசனத்தை பிடித்துக் கொண்டான் என்பதை பேதுருவின் பதில் பிரதிபலித்தது. யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அந்த தரிசனத்துடன் ரிட்சகர் அவர்களை விட்டு போன பின்பு சுவேசத்திற்கு பிரசங்கிக்கவும் சபையை ஸ்தாபிக்கவும் அவர்கள் பயணப்பட்ட போது இந்த உண்மையுள்ள அர்ப்பணிப்புள்ள சீஷர்கள் கடினமான காரியங்களை செய்ய முடிந்தது. இறுதியாக அவர்களில் சிலர் அவர்களுடைய சாட்சிகளுக்காக மேன்மையான தியாகங்களை செய்ய வைத்தது. சுவிசேஷத்தின் தரிசனத்தை பற்றி கொண்டு பின்னர் அந்த தரிசனத்தின்படி செயல்பட புறப்பட்டு போனவர்களின் பிற எடுத்துக்காட்டுகள் வேதங்கள் காணப்படுகின்றன. நோவா ராஜாவுக்கு முன்பாக அபிநதியின் துணிவான போதனைகள் அவள் கேட்ட போது அவனுடைய தரிசனத்தை தீர்க்கதரிசி ஆல்மா பெற்றான். அபிநதியின் போதனைகளின்படி அவன் செயல்பட்டு அவனது வார்த்தைகளை நம்பிய அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு அவர் கற்றுக்கொண்ட காரியங்களை போதிக்க புறப்பட்டு போனான். ஆரம்ப கால பரிசுத்தவான்களை துன்பத்து கொண்டிருந்த போது அப்போதசலாகிய பவுல் தாமேசுக்கு போகிற வழியில் மனமாற்றம் அடைந்தது. ஊழியங்களை செய்ய தேவனின் ஒரு தீர்க்க தரிசியின் அழைப்பை நமது காலத்தில் அநேக இளம் வாலிபர்களுக்கும் பெண்களுக்கும் வயதான தம்பதியரும் ஏற்றுக்கொண்டனர். ஊழியக்காரர்களாக அவர்கள் செய்ய முடிகிற மிகுந்த நல்லவற்றில் தங்களுடைய விசுவாசத்தில் விசுவாசத்துடனும் துணிவுடனும் அவர்கள் தங்கள் வீடுகளும் தங்களுக்கு பழக்கமான எல்லாவற்றையும் விட்டு வருகிறார்கள். ஊழியம் செய்ய தங்களுக்கு கிடைத்த தரிசனத்தின்படி செயல்படும் போது அனைவரின் வாழ்க்கையை அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். இங்கே பூமியில் அவரது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பில் தேவனின் கரங்கள் இருக்க நமக்கு இருக்கிற பொறுப்பையும் நினைவுபடுத்தினார். இந்த கடமையை நிறைவேற்றுவது சபை அகத்தினராக மனம் அவருடைய தரிசனத்தின்படி செயல்படுவது மன மகிழ்ச்சி. நமக்கு உதவி தேவையாயிருக்கும் என புரிந்து கொண்டதில் இரட்சகர் போவதற்கு முன்பு அவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவளாக விடேன். என் நாமத்தினால் பிதா அனுப்பு போகிற பரிசுத்த ஆவியாகிய தோற்றவராலே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என தனது சீஷர்களுக்கு போதித்தார். இரட்சகரும் நமது தற்கால தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் செய்ய சொல்லி போதிக்கிற காரியங்களை செய்ய இந்த பரிசுத்த ஆவியே நமக்கு அதிகாரம் கொடுத்து ஊக்கம் அளிக்கிறது. நமது தலைவர்களின் போதனைகள் நாம் செயல்படும் போது நமக்கான நமது இரட்சகரின் தரிசனத்தின் ஒரு ஆழமான புரிந்து கொள்ளுதலை நாம் பெறுகிறோம். இந்த மாநாடு முழுவதும் தீர்க்க தரிசிகளிடம் இருந்து அப்போஸ்தலர்களிடம் இருந்து உன்னதமான ஆலோசனையை நாம் பெறுகிறோம். அவர்களுடைய போதனைகளை படித்து உங்கள் வாழ்க்கையில் இந்த போதனையின் ஒரு தரிசனத்தை பிடிக்க உங்களுக்கு உதவ பரிசுத்த ஆவியை நாடும் போது நமது இருதயங்களில் அவற்றை தியானியுங்கள். அந்த தரிசனத்துடன் அவர்களுடைய ஆலோசனையை செயல்படுத்துவதை உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். உங்களுக்கு அவர்களின் செய்தியின் கூடுதலான ஒளியையும் அறிவையும் நீங்கள் பெறுவதற்கான ஒரு மனதுடன் வேதத்தை தேடி படியுங்கள். பின்னர் உங்கள் உணர்த்துதலின்படி செயல்படுங்கள். ஒரு குடும்பமாக நாம் கற்றுக்கொள்ளும் போது, நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது நாம் செயல்படுகிறோம். பெறுவதின் ஒரு நிச்சயமான வழியில் உபவாசத்தையும் ஜெபத்தையும் பற்றி ஆல்மா பேசினான். இவைகளை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு அநேக நாட்கள் உபவாசித்து ஜெபித்தேன். உபவாசத்தின் ஜெபத்தின் மூலமாக நமது வாழ்க்கையின் சவால்களை எவ்வாறு கையாளுவதை நாமும் கூட அறிந்து கொள்ளுவோம். சில நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து நமது தரிசனத்தையும் விசுவாசத்தையும் வங்கச் செய்ய வைக்கிற கடினமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறோம். நாம் மிகவும் சுறுசுறுப்பானவர்களாகி வழக்கமாக உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்ய முடியாதிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள். நமது தரிசனத்தை ரிட்சர்களிடம் அவரது போதனையிலும் இருந்து நாம் மையப்படுத்த வேண்டும் என நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். அவரை பற்றி பின்பற்ற அவர்களை அழைக்கும்படிய அவரை உணர்த்துகிறேன். பேதுருவிடம், யாக்கோபாவிடம், யோவானிடம், பிற அப்போஸ்தலர்களும் அவர் கண்டார். அவர்களைப் போலவே நாம் மாற வேண்டியதை பற்றி ரிட்சருக்கு பெரிய தாரணம் இருக்கிறது. இது முதல் அப்போஸ்தலர்களுக்கு இருந்த அதே விசுவாசம் துணிவும் நமக்கு வேண்டும். நமது இரட்சர்களின் வாழ்க்கையையும் அவரது போதனைகளையும் நாம் படிக்கும் போது ஜனங்களுக்கு மத்தியில் அவர் போதித்துக் கொண்டு ஊக்கப்படுத்திக் கொண்டு குணப்படுத்திக் கொண்டு மிருதத்தை நாம் காண்கிறோம். அவரை நாம் பின்பற்றி நடக்கும் போது நாம் பார்த்து அவர் செய்ய காரியங்களை செய்யும் போது நாம் யாராகுவோம் என்று தரிசனத்தை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் நல்ல காரியங்களை செய்ய பரிசுத்த ஆவியின் உதவியின் மூலமாக உள்ளுணருடன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒழுக்கை நீங்கள் கொண்டு வருவீர்கள். நேப்பியர்களுக்கு மத்தியில் அவரது ஊழியத்தின் போது ரட்சகர் கேட்டால், நீங்கள் எத்தகைய மனுஷராய் இருக்க வேண்டும்? அவர் பதிலளித்தார், என்னை போலவே இருக்க வேண்டும். உதவி உமக்கு தேவை, வழியை அவர் நமக்கு காட்டுவார். ஆதலால் கேளுங்கள், பெற்றுக் கொள்வீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிறவன் பெற்றுக் கொள்கிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இஷகர் நம்மை பார்ப்பதை போலவே நாமே நமக்கென ஒரு தரிசனத்தை பெறும் போது, அந்த தரிசனத்தின் படி நாம் செயல்படும் போது, எதிர்பாராத வழிகளில் நமது வாழ்க்கைக்கு ஆசீர்வதிக்கப்பட நான் அறிவேன். என்னுடைய பெற்றோரின் தரிசனத்தால், கல்வியின் அனுபவங்களால் மட்டுமே என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் சுவிசேஷத்தை நான் கண்டு அதை தழுவக்கூடிய சூழ்நிலைக்கு நான் வந்தேன். மிக முக்கியமாக நல்ல உண்மையுள்ள பெற்றோரின் முக்கியத்துவத்தை நான் அறிந்து கொண்டேன். ஏற்றுக்கொண்டதில் என்னுடைய வாழ்க்கை என்றென்னுக்கு மாறாது. தங்களுடைய பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காக உபவாசிக்கும் ஜெபிக்கவும் தரிசனம் என்னுடைய பெற்றோரை நடத்தியதை போல, இரட்சகரை பின்பற்ற ஆரம்ப கால அப்போஸ்தலர்களின் தரிசனம் அவர்கள் நடத்தியதை போல உணர்த்தவும் செயல்பட நமக்கு உதவும் அதே தரிசனம் கிடைக்கிறது. சகோதர சகோதரிகளே, தரிசனத்தின் விசுவாசத்தின் மற்றும் அதை செய்ய துணிவுடனே ஒரு சரித்திரம் படைத்த ஒரு ஜனங்கள் நாம். நாம் எங்கே வந்திருக்கிறோம் என்பதை நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை பாருங்கள். நமது இரட்சகரை பற்றியும் அவரிடத்தில் நாம் திரும்புவதற்கான அவரது வாஞ்சையை பற்றியும் நான் என்னுடைய சாட்சியை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை செய்ய அவரை பின்பற்றுவோம். அவரை போலவும் விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையின் வெவ்வேறு நேரங்களை முழுதும் நமது கைகளை பற்றி கொண்டு நாம் நம்மை அழைக்கிறோம். நாம் சாந்தமும் மனத்தாழ்வும் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுக மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. மிகுந்த திறமைகள் இரட்சகர் கண்டதை போல அதே அவர் நம்மிடம் காண்கிறார். நம்மை இரட்சகர் காண்பதை போல நாமும் நம்மில் காண்போமாக. நடந்து கொள்ள விசுவாசத்துடனும் துணிவுடனும் தீர்க்க தரிசனம் நமக்கு கிடைக்க நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
The choir and congregation Hope of Israel is a kuruvum
kootatharam seyndu paaduvar paadal mudivudavudan 70-inarin moopargal Larry O. Wilson, David F. Evans மற்றும் Paul P. Piper பேச கேட்போம். அவர்களை தொடர்ந்து 12 அப்போஸ்தலர்கள் குழுவத்தினர் மூப்பர் நீல் எல் ஆண்டர்சன் பேசுவார்.
This is the 182nd Annual General Conference of the Church of Jesus Christ of Latter-day Saints.
Thank you. A month or so after we were married,
நாங்கள் திருமணம் செய்து ஒரு மாதத்துக்கு பின்பு நானும் என் மனைவியும் காரில் ஒரு நீண்ட பயணம் செய்து கொண்டிருந்தோம். அவள் ஓட்டினால் நான் ஓய்வெடுக்க முயன்று கொண்டிருந்தேன். முயற்சி செய்து கொண்டிருந்தேன் என்பது ஏனென்றால் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்த நெடுஞ்சாலை வேக தடைகளுக்கு புகழ் பெற்றதாகும். எனது மனைவியும் அந்நாடுகளில் வேகமாக ஓட்டும் மனநிலை உடைந்தால் நீ அதிக வேகமாக போகிறாய் என்று கூறினேன். என் புது மனைவி தனக்குள்ளே நினைத்து கொண்டால் நல்லது, நான் 10 ஆண்டுகளாக காரை ஓட்டி கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஓட்டுநர் பயிற்சியாளர் தவிர எப்படி ஓட்டுவது என யாரும் சொன்னதில்லை. எனவே அவள் பதில் அளித்தால் எப்படி ஓட்டுவது என்று சொல்ல உங்களுக்கு உரிமைக்கு கொடுப்பது எது? சிறிது நேரத்திற்கு பின்பு நான் பின்வருவதை சொன்னேன். நான் உனது கணவன் என்பதாலும் ஏன் நான் ஆசாரியத்துவத்தை அறித்திருப்பதாலும் நான் நினைத்து கொண்டிருந்தது என்ன? அந்த தவறை நான் செய்த ஒரே வேலை அதுதான். கொடுக்கப்படும் உடன்படிக்கைகளுக்கு விளக்குகிறது. வீட்டிலும் அல்லது வேறு எங்காவது ஆசாரியத்துவத்தை பயன்படுத்தும் உரிமை நமது வாழ்க்கையின் நீதியோடு நேரடியாக சம்பந்தப்படுத்தியுள்ளது. அது தொடர்ந்து செல்கிறது. நாம் அநீதியின் அந்த அலுவலில் பிற ஆத்மாக்கள் மீது கட்டுப்பாடு அல்லது ஆளுகை அல்லது கட்டாயப்படுத்த செய்யும்போது நாம் அந்த வல்லமையை இழக்கிறோம். நாம் நீதியின் கொள்கைகளால் வழி நடத்தல் வேண்டும் என வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட கொள்கைகள் சபையின் எல்லா தலைவர்களுக்கும் வீட்டில் தகப்பனார்களுக்கும் தாய்க்கும் பொருந்தும். அநீதியான முறையில் மற்றொருவர் மீது கட்டுப்பாட்டை பிரயோகித்தால் கர்த்தரின் ஆவி மீது உரிமையையும் மற்றும் தேவனிடமிருந்து பெற்ற எந்த அதிகாரத்தையும் இழக்கிறோம். ஆனால் ஒருவர் தன் சொந்த ஒழுக்க சுயதினத்தை பயன்படுத்த முடியும். பயன்படுத்த வேண்டும் என்கிற எந்த நேரத்திலும் ஒருவரை நீதிக்காக நாம் கட்டாயப்படுத்தினால் நாம் அநீதியாய் நடக்கிறோம். கண்டிப்பு என்கிற மூன்று முறை சாத்தானால் அதிகரிக்கப்பட்டதாகும். அது சக்தி வாய்ந்தது. சரியான கொள்கைகளை அன்புடன் கற்பிப்பதையும் பிறர் தமக்காகவே செயல்பட அனுமதிப்பதையும் விட மிக எளிதானது முறை இது. சரியானதை செய்ய விதேவன் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை. ஏன் இல்லை? கட்டாயப்படுத்துவதனால் ஜனங்களை மறுக்கவும் நம்பப்படுவதற்கு தகுதியற்றவர்களாயும் உணர செய்கிறது. கட்டாயப்படுத்துபவர் அவர்கள் பிறருக்கு எல்லா விடைகளையும் சரியாக வைத்திருக்கிறார்கள் என பொறுமையுடன் என்னும் போது கற்கும் சந்தர்ப்பங்கள் அழிக்கப்படுகின்றன. பெரும் தரப்பில் இருப்பவர்கள் இப்படிப்பட்ட தலைவரை அல்லது பெற்றோரை அவர்கள் ஒருபோதும் திருப்தி செய்ய முடியாது என்றும் எப்போதும் தகுதி குறைவானவர்களாகவே உணர்கிறார்கள். ஒரு புத்திசாலியான பெற்றோர் கொள்கைகளை கற்பிக்கிற வரையறைகளை எப்படி ஏற்படுத்துவதென்று ஒரு குறிப்பிட்ட தீர்மானத்தில் தன் சொந்த சுய தினத்தை பிரயோகிப்பதில் ஒரு குழந்தை எப்போது தேர்ச்சி அடையும் எனவும் அறிவர். நமது பிள்ளைகள் ஒரு குறைந்த நேரத்திற்கே நமது வீடுகளில் இருக்கின்றனர். அவர்கள் வெளியில் சென்று தங்கள் ஒழுக்க சுயதனத்தை முடிவு செய்யும் வரை நாம் காத்திருந்தால் நாம் நீண்ட காலம் காத்திருந்து விட்டோம். நமது வீட்டு இருக்கும்போது எந்த முக்கிய முடிவையும் எடுக்க அவர்கள் ஒருபொழுதும் சுதந்திரம் பெறவில்லை எனில் ஞானமான முடிவுகள் எடுக்கும் திறமையை அவர்கள் உடனே விருத்தி செய்து விட முடியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் அடிக்கடி இந்த கட்டாயத்துக்கு எதிராக கலகம் செய்கிறார்கள் அல்லது தாங்கள் சொந்தமாக எந்த முடிவையும் செய்யும் திறமை இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஞானமுள்ள பெற்றோர் அவர்களில் இல்லாமல் வாழ தங்கள் பிள்ளைகளுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். தேர்வுகள் செய்யும் திறனை வளர்க்க பிள்ளைகளுக்கு உதவுவது பற்றிய கற்பிப்பது ஒரு அனுபவம் எங்கள் குடும்பத்துக்கு உண்டு. எங்கள் மகள் மேரி கால்பந்து விளையாட்டு வளர்ந்தால் ஜெயித்து கொண்டிருந்த ஒரு குழுவில் அவள் முக்கிய இராங்கனையை உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் இறுதி போட்டி வரை வந்தார். அவள் என்ன செய்ய வேண்டும் என்று தன் தாயிடம் கேட்டாள். என் மனைவி அவளுக்காக முடிவெடுத்திருக்க முடியும், எனினும் தனது தீர்மானத்துக்கு ஆவிக்குரிய பொறுப்பேற்க எங்கள் மகள் இக்காரியத்தில் தயாராகிறாள் என ஜபத்து முடிவு செய்தோம். நாங்கள் சில வசனங்களை வாசித்து அது பற்றி ஜபிக்கவும் சிந்திக்கவும் மேரியை ஊக்குவித்தோம். சில நாட்களுக்கு பின்பு அவள் தன் முடிவை அறிவித்தாள். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? கூடுதலாக கலந்து பேசி ஆவியின் உறுதி பெற்ற பின்பு நாங்கள் வாக்களித்தபடி செய்து விளையாட தனது தேர்வு செய்து கொள்ள அனுமதித்தோம். ஆட்டம் முடிந்த பின்பு மேரி மெதுவாக தன் தாயிடம் நடந்து காத்திருக்கிற அம்மாவிடம் அவள் சொன்னாள், அம்மா, நான் கொடூரமாக உணர்ந்தேன். மீண்டும் அது போல உணர விரும்பவில்லை. நான் மீண்டும் ஓய்வு நாளில் விளையாட மாட்டேன். அவள் ஒருபொழுதும் செய்யவில்லை. மேரி இப்போது ஓய்வு நாள் ஆசரித்தலை உள் வாங்கி கொண்டாள். பிள்ளைகள் தங்கள் சுயதினத்தை பிரயோகிக்க உதவுவதற்கு அவர்களுக்கு எவ்வாறு ஜபிக்க வேண்டும், தங்கள் ஜபங்களுக்கு பதில் பெற வேண்டும் என கற்பித்து தேவைப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். கீழ்ப்படிதலின் மதிப்பு மற்றும் நோக்கம் பற்றியும் சுவேஷத்தின் பிற முக்கிய கொள்கைகள் பற்றியும் கற்பிப்பதில் இருக்க வேண்டும். அவர்கள் கடைசியில் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும், எங்களை அல்ல என அறிந்தோம். பிரிகம் யாங் சொன்னார், மனுஷரின் கடமைகளில் தேவனிடமிருந்து நமது ஆத்மாக்கு பரலோகத்திலிருந்து பூமிக்கு தொடர்பின் பாதையை நாம் திறக்கும் வரை தேவனாகிய கர்த்தரை தேடுவது முதலாம் மற்றும் முக்கிய கடமையாகும். பிற முந்திய சூழ்நிலைகளில் தன் ஜபங்களுக்கு மேரி பதில்களை பெற்றிருக்கிறார். இதிலும் ஆவி அவளுக்கு கற்பிக்கும் என நாங்கள் நம்பினோம். தன் வாழ்வில் இந்த தொடர்பு பாதையை எங்கள் மகள் திறந்தால் கால்பந்து கதை மகிழ்ச்சியாக முடிந்தது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் மற்றொருவரின் வாழ்க்கையின் காரியங்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தலாம். அவரின் நீதிக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கலாம் என்று நம்பும் தவறை செய்யாதீர்கள். காரியம் அதுவல்ல. நீதியான தேர்வுகள் இறுதியில் ஒருவரின் சொந்த தேர்வுகளாக இருக்க வேண்டும். அநீதியான அழுகையின் கூடுதலான சோக பின் விளைவுகளை தேவை அன்பின் நம்பிக்கையை இழப்பதாக இருக்கலாம். That would sustain them and motivate them along the path of righteousness. If we are going to help those in our stewardships make the all-important link with heaven, we must be the kind of parent ஆதரிக்கிற நீதியின் பாதையில் தூண்டுகிற பரலோக பிதாவிடமிருந்து வரும் அந்த அன்பை உணர்வதை கடினமென கண்டிருக்கிறீர்கள். சபையிலும் வீட்டிலும் நம்மை வழிநடத்துகிற கொள்கைகளை கருத்தில் கொள்ளும் போது தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒரு விளக்கத்துடன் முடிக்கிறேன். மான்சன் மகள் ஆன் அண்ட் டெப் சொல்கிறார், இன்று வரை தான் வளர்ந்த வீட்டில் முன் வாசலில் அவர் நடக்கும்போது அவரது தகப்பன் சொல்வார், யார் வந்திருப்பது பார், நாம் மகிழ்ச்சி அடையவில்லையா, இவள் அழகா இல்லையா என்பார். அவர் தொடர்ந்து சொல்கிறார், என் பெற்றோர் எனக்கு எப்போதும் பாராட்டு தெரிவிக்கின்றனர். நான் எப்படி தோன்றினாலும் குற்றம் என்ன செய்தாலும் என் பெற்றோரை சந்திக்க செல்லும் போது நான் நேசிக்கப்படுகிறேன், பாராட்டப்படுகிறேன், வீட்டில் வரவேற்கப்படுகிறேன் என அறிகிறேன். சகோதர சகோதரிகளே, இதுவே கர்த்தரின் வழி. நீங்கள் கடந்த காலத்தில் தவறாக நடந்தபடி இருந்தாலும் நீங்கள் அவரிடம் வர வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். எல்லோரும் நேசிக்கப்படுகிறீர்கள், எல்லோரும் வரவேற்கப்படுகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென்.
During this conference,
இந்த மாநாடு மற்றும் சமீபத்திய பிற கூட்டங்களின் போது கர்த்தரின் சபையை சாவிக்க உதவுவதற்கும் நாம் வாழ்கிற இடத்தில் உண்மையான வளர்ச்சியை காணவும் நான் என்ன செய்ய முடியும் என்று நம்ம அநேகர் கேட்டுள்ளோம். இதிலும் பிற முக்கியமான ஒவ்வொரு முயற்சியிலும் நமது மிக முக்கியமான வேலை எப்போதுமே நமது சொந்த இல்லங்களிலும் குடும்பத்திலுமே இருக்கிறது. குடும்பங்களுக்குள்ளேயே சபை சாவிக்கப்பட்டு உண்மையான வளர்ச்சி நிகழ்கிறது. சுவிசேஷத்தின் கொள்கை கோட்பாடுகளையும் நமது பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வைக்க அவர்களுக்கு நாம் உதவி அவர்களுக்கு 8 வயதாகும் போது ஞானஸ்தானத்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தரிடத்திலும் அவரது சபையினிடமும் நமக்குள்ள அன்பின் எடுத்துக்காட்டை அவர்கள் பார்க்கும்படியாக நமக்கு நாமே உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும். நமது வீடுகளில் நெப்பியால் கொடுக்கப்பட்ட மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். அவன் சொன்னான், கிறிஸ்துவில் விசுவாசிக்கவும் தேவனோடு கூட ஒப்புரவாகவும் எங்கள் பிள்ளைகளுக்கு உணர்த்துவதற்காக நாங்கள் கருத்துடன் பிரயாசப்படுகிறோம். எங்கள் பிள்ளைகள் தங்களுடைய பாவங்களில் மன்னிப்புக்காக எதனை கண்ணோக்க வேண்டும் என்றும் அறியும் பொருட்டாக நாங்கள் கிறிஸ்துவை பற்றி பேசுகிறோம், கிறிஸ்துவில் களி கூறுகிறோம், கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறோம், கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம், எங்கள் தீர்க்க தரிசனங்களின்படியே நாங்கள் எழுதுகிறோம். அவர்களோடு சபைக்கு போவதில், குடும்ப இல்ல மாலை கூட்டங்களை நடத்துவதில், ஒன்று சேர்ந்து வேத படிப்பதில், இந்த ஆசீர்வாதங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டுவர நாங்கள் கருத்தாய் பிரயாசப்படுகிறோம். ஒரு குடும்ப இல்ல மாலை பாடத்தை நடத்தும் போது அல்லது ஒரு குழந்தையுடன் அமர்ந்த அவன் அல்லது அவளிடம் மீதுள்ள எங்களின் அன்பையும் மறுசாபிக்கப்பட்ட சுவிசேஷத்தின் எங்களின் சாட்சியையும் கூறும்போது நாங்கள் கிறிஸ்துவை பற்றி பேசுகிறோம், தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம். தூரத்தில் இருப்பவர்களுக்கு கடிதங்கள் எழுதும் பொழுது கிறிஸ்துவை குறித்து நாம் எழுதலாம். இரட்சகரின் பாவ நிவர்த்தியின் மீது சார்ந்திருக்கவும் நமது பெற்றோருத்துவத்தில் அன்பையும் மன்னிப்பையும் காட்டுவதில் ஒரு நேசமுள்ள பரலோகப்பிதாவின் மன்னிப்பை தெரிந்து கொள்ளவும் நமது பிள்ளைகளுக்கு நாம் உதவுகிறோம். நம்முடைய அன்பும் மன்னிப்பும் நமது பிள்ளைகளை நம்மிடம் மட்டும் நெருங்க வைப்பதில்லை, அவர்களுடைய பரலோகப்பிதா அவர்களை நேசிக்கிறார் என்றும் அவர்கள் மனந்திரும்பி சிறந்ததை செய்ய முயற்சிக்கும் போது, சிறப்பானவர்களாயிருக்கும் போது அவர்களை அவர் மன்னிப்பார் என்று அறிந்து கொள்வதன் விசுவாசத்தை வளர்கிறது. நமது குடும்பங்களுக்குள்ளேயே நாம் செய்கிற வேலைக்கு கூடுதலாக எங்கள் சகோதரர் கிறிஸ்துவில் விசுவாசிக்கவும் தேவனோடு ஒப்புரவாகவும் வேண்டுமென உணர்த்துவதற்காக நாங்கள் கருத்தாய் பிரயாசப்படுகிறோம் என நபி போதித்தான். பிற்கால பரிசுத்தவான் இயேசு கிறிஸ்து சபையின் அங்கத்தினர்களாக சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதில் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமும் பொறுப்புமாயிருக்கிறது. தங்களுடைய வாழ்க்கையில் சுவிசேஷம் தேவையாயிருக்கிறது. சிலர் இன்னமும் சபையின் அங்கத்தினர்கள் இல்லை. ஒரு சமயம் நம்மிடம் இருந்த சிலர் தங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில் சுவிசேஷத்தை தழுவிக்கொண்ட போது அவர்கள் பெற்ற சந்தோஷத்தை மீண்டும் அவர்கள் பெற வேண்டும். சுவிசேஷத்தை ஒருபோதும் அறியாத அப்படியே அவரிடத்தில் திரும்ப வருகிற இருவரையுமே கர்த்தர் நேசிக்கிறார். அவருக்கும் நமக்கும் அது ஒரு பொருட்டல்ல, அது எல்லாமுமே ஒரே பணி. அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் இது ஆத்மாக்களின் மதிப்பு. அது நமது பரலோக பிதாவுக்கும் அவரது குமாரனுக்கும் நமக்கும் பெரியதாயிருக்கிறது. அவர்களுடைய சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் அவர்களுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் சாவாமையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வருவதே நமது பரலோக பிதாவின் அவரது குமாரனின் வேலை. நாம் எவ்வாறு உதவலாம் என தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் விவரித்தார். அவர் சொன்னார், நமது ஊழியத்தின் அனுபவங்கள் செயல்பாட்டில் உள்ளதாய் இருக்க வேண்டும். நாம் பணியை நிறைவு செய்ய சுவிசேஷத்தை இயற்கையாகவும் சாதாரணமாகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அக்கறை கொண்டவர்களுடனும் அன்புள்ளவர்களுடனும் சுவிசேஷத்தை இயற்கையாகவும் சாதாரணமும் பகிர்ந்து கொள்ளுதல் நமது வாழ்க்கையின் பணியாகவும் சந்தோஷமாயிருக்கிறது. அத்தகைய அனுபவங்கள் இரண்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவனுடைய அநேக நண்பர்கள் சபையின் அங்கத்தினர்களாயிருந்த சால்ட்லேக் சிட்டியின் டேவ் ஆர்ச்சர் வளர்ந்து வந்தான். அவனிடத்தில் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. கூடுதலாக அவனுடைய அண்டை வீட்டாரான சபை தலைவர்கள் நிகழ்ச்சிகளுக்கு வரும்படி தொடர்ந்து அவனை அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவன் சபையில் சேரவில்லை என்றாலும் நல்ல எல்டிஎஸ் நண்பர்களின் சபையின் நிகழ்ச்சிகளின் செல்வாக்கால் அவன் வளர்ந்து வரும் ஆண்டுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தன. அவன் கல்லூரிக்கு போன போது வீட்டை விட்டு வெளியில் போனான். அவனுடைய நண்பர்களின் அநேகர் ஊழியப்படிக்கு சென்றார்கள். அவனது வாழ்க்கையில் அவர்களின் செல்வாக்கை அவன் தவறிவிட்டான். தேவன் பள்ளி தோழர்களில் ஒருவன் இன்னமும் வீட்டில்தான் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தவும் ஒரு ஊழியக்காரனாக ஊழியம் செய்ய முடிவதற்கும் ஒரு முயற்சியாக ஒவ்வொரு வாரமும் அவனுடைய ஆயரை இந்த நண்பன் சந்தித்தான். அவனும் தேவும் அரை தோழர்களாக ஏன் அவன் ஒரு ஊழியக்காரனாக ஊழியம் செய்யவில்லை என்றும் ஏன் அவன் அடிக்கடி ஆயரை சந்திக்கிறார் என்றும் இயற்கையாகவும் சாதாரணமும் இருவரும் பேசிக் கொண்டனர். நண்பன் அவனுடைய ஆயர் மீதுள்ள அவனது நன்றியுணர்வையும் மரியாதை யும் மனம் திரும்புவதற்கும் சேவை செய்வதற்கும் உள்ள சந்தர்ப்பத்தையும் பற்றி சொன்னான். அடுத்த பேட்டியின் போது அவனும் வருவானா என டேவிடம் அவன் கேட்டான். என்ன ஒரு அழைப்பு! ஆனால் அவர்களின் நட்பிலும் சூழ்நிலையிலும் அது இயற்கையாகவும் சாதாரணமாக இருந்தது. டேவ் ஒப்புக்கொண்டு சீக்கிரத்திலேயே ஆயரை அவன் சந்தித்தான். ஊழியக்காரர்களை சந்திக்க இது டேவை நடத்தியது. சுவிசேஷம் மெய்யானது என்ற ஒரு சாட்சியை அவன் பெற்று அவனுடைய ஞானஸ்தானம் தேதி குறிக்கப்பட்டது. அவனுடைய ஆயரால் டேவ் ஞானஸ்தானம் பெற்று ஒரு ஆண்டுக்கு பின் டேவ் ஆர்ச்சர்டும் கேத்தரினும் ஆலயத்தில் திருமணம் செய்து கொண்டார்கள். கேத்தரின் என்னுடைய சிறிய சகோதரி. ஒரு நல்ல ஆயருடன் சேர்ந்து டேவை சபைக்கு கொண்டு வந்த இந்த நல்ல நண்பருக்காக நான் என்றைக்கும் நன்றியுள்ளவனாயிருப்பேன். அவனுடைய மனமாற்றத்தை பற்றி டேவ் பேசிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவங்களை பற்றிய அவனது சாட்சியை கொடுத்த போது இந்த கேள்வியை அவன் கேட்டான். இது தகுதியுள்ளதா? ஒரு சிறுவன் ஞானஸ்தானம் பெறுவதற்கு அநேக ஆண்டுகளாக நண்பர்கள், இளம் வயது தலைவர்கள், என்னுடைய ஆயர் எல்லோரும் முயற்சிகளும் மதிப்பானதா? கேத்தரினையும் அவனுடைய ஐந்து பிள்ளைகளையும் சுட்டிக்காட்டி அவன் சொன்னான், நல்லது, என்னுடைய மனைவிக்காகவும் எங்களுடைய ஐந்து பிள்ளைகளுக்காகவும் பதில் ஆம். சுவிசேஷம் பகிர்ந்து கொள்ளப்படும் போதெல்லாம் ஒருபோதும் அது ஒரு சிறுவனோட அல்ல. மனமாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அல்லது கர்த்தரிடம் ஒருவர் திரும்பும் போதெல்லாம் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. டேவின் கேத்தரின் பிள்ளைகள் வளரும் போது அவர்கள் எல்லாருமே சுவிசேஷத்தை தழுவியிருந்தார்கள். ஒரு மகளும் இரண்டு மகன்களும் ஊழியக்காரர்களாக ஊழியம் செய்தார்கள். ஆல்பைன் ஜெர்மன் பேசும் ஊழியத்திற்கு ஒருவனுக்கு ஊழியம் அழைப்பு வந்திருந்தது. மூத்தவர்கள் இருவரும் ஆலயத்தில் திருமணம் செய்து இளையவன் எல்லா வழிகளிலும் உண்மையுள்ளவதனாக இப்பொழுது உயர்நிலை பள்ளியில் இருக்கிறான். அது தகுதியுள்ள நிச்சயமாக ஆம், தகுதியுள்ளதுதான். டேவ் ஆர்ச்சர் அவருடைய மனமாற்ற அனுபவத்திற்குரிய அதே பிணைய மாநாட்டில் சகோதரி ஐலீன் வைட்டும் பங்கேற்றனர். மாநாடு முழுவதும் அவள் தன்னுடைய குடும்பத்தை பற்றியே, குறிப்பாக சபையில் இருந்து தூரமாக போன தனது சகோதரி மிஷலை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தாள். மிஷல் விவாகரத்து செய்து கொண்டு நான்கு பிள்ளைகளை வளர்த்து வர முயற்சி கொண்டிருந்தாள். மூப்பரையம் ரசல் பாலிடன் சந்தோஷத்திற்கான நமது தேடுதல் புத்தகத்தின் ஒரு பிரதியையும் அதனோடு சேர்ந்து அவளின் சாட்சியையும் அவளுக்கு அனுப்பும்படியாக ஐலீன் உரத்தப்பட்டாள். அடுத்த வாரமே மிஷல் அவள் தொடர்பு கொள்ள வேண்டும் என மற்றொரு தோழியும் உணர்ந்ததாக அவள் ஐலினிடம் சொன்னார். இந்த தோழியும் கூட அவளுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டு அவளுடைய அன்பை வெளிப்படுத்தி மிஷலுக்கு ஒரு குறிப்பை எழுதினாள். தேவையில் இருக்கிற ஒருவருக்கு உதவ ஏராளமானவரிடமும் எவ்வளவு அடிக்கடி ஆவி செயல்படுகிறது என்பது
ஆர்வமூட்டுவதல்லையா? And it is. Come join with us by taking the same step in your life. The end of this story has not yet been written, but blessings have been given to this wonderful woman and her family as those who loved her acted on a prompting and in a natural and normal way shared their testimony and invited her to come back. I've thought a lot about these two experiences.
இந்த இரண்டு அனுபவங்களை பற்றி நான் மிக அதிகமாக சிந்தித்தேன். தன்னுடைய சொந்த வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த முயற்சி கொண்டிருந்த ஒரு வாலிபன் சத்தியத்தை தேடிக்கொண்டிருந்த மற்றொரு வாலிபனுக்கு உதவி செய்தான். ஒரு பெண் தனது சாட்சியையும் விசுவாசத்தையும் 20 ஆண்டுகளாக சபையில் இருந்து விலகியிருந்த தனது சகோதரியிடம் பகிர்ந்து கொண்டாள். நாம் ஜெபித்து நமக்கு உதவி உணர்த்துதலின்படி செயல்பட வாக்களிக்கிற பரலோக பிதாவை கேட்டால் நாம் எவ்வாறு உதவி முடியும் என நாம் அறிந்து கொள்ள செய்கிறார். நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதிலளிப்பார் மற்றும் அவரது பணியை செய்ய அவரது கரங்களில் நாம் கருவிகளாக மாறுவோம். ஆவியால் கொடுக்கப்படுகிற உணர்த்துதல்களின் மேல் செயல்படுதல் கிரியை உக்கியதாக மாறுகிறது. நீங்கள் அக்கறை கொண்டவர்களுடன் இயற்கையாகவும் சாதாரணமாகவும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுதலின் இந்த அனுபவங்களை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் போது ஐலினுக்கு ஏற்பட்ட அதே அனுபவம் உங்களில் அநேகருக்கு ஏற்பட்டிருக்கும். நீங்கள் அணுக வேண்டிய ஒவ்வொரை பற்றி நீங்கள் நினைத்து திரும்பி வர அவர்களை அழைக்க வேண்டும், அல்லது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றிய உங்களுடைய உணர்வுகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்த்துதல்களை தாமதமில்லாமல் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய அழைப்பாயிருக்கிறது. உங்கள் நண்பர் அல்லது குடும்ப அங்கத்தினரிடம் பேசுங்கள். இயற்கையான சாதாரண வழியில் அதை செய்யுங்கள். அவர்கள் மீதும் கர்த்தர் மீதும் உங்களுக்குள்ள அன்பை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். ஊழியக்காரர்கள் உதவுவார்கள். உணர்த்துதலை ஒருபோதும் தாமதப்படுத்தாதீர்கள் என அநேக முறைகள் இதே மேடையில் தலைவர் மான்சன் கொடுத்த அதே ஆலோசனை தான் என்னுடையதாயிருக்கிறது. உணர்த்துதலின் செயல்பட்டு அன்புடன் அதை நீங்கள் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அக்கறை கொண்டிருக்கிறவர் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை கொண்டு வர செயல்படும் உங்கள் விருப்பத்தை நமது பரலோக பிதா பயன்படுத்துவதை நீங்கள் கவனிக்கலாம். என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, நமது குடும்பங்களுக்கும் நாம் நேசிப்பவர்களுக்கும் சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களை கொண்டு வர நாம் செயல்படும் போது அவருடைய சபையை நாம் கட்டலாம், உண்மையான வளர்ச்சியை காணலாம். இது நமது பரலோக பிதா மற்றும் அவரது குமாரனின் பணி. அவர்கள் ஜீவிக்கிறார்கள் என்றும் அவர்கள் ஜபங்களுக்கு பதிலளிக்கிறார் என்றும் நான் அறிவேன். இவை அனைற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், ஆமென்.
கிறிஸ்துவுக்கு சில 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரே மலைச்சரிவில்களில் எரிந்து கொண்டிருந்த ஒரு முட்செடியின் பக்கம் ஒரு மெய்ப்பின் இழுக்கப்பட்டான். ஒரு மெய் பீனியிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஆடுகளை மெய்க்கும் அவனுடைய வேலையிலிருந்து இஸ்ரேலை கூட்டிச் சென்றான். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு பின்னர் 14 வயது சிறுவன் ஒருவன் ஒரு நேர்மையான கேள்விக்கு ஒரு பதிலை தேடி காற்றுக்கு நுழைந்தான். தோபல் ஜோசப் ஸ்மித் சந்திப்பு தீர்க்கதரிசியத்துவதற்காகவும் மறுஸ்தாபிக்கும் செல்கிற பாதையில் அவரை வைத்தது. மோசா ஆல்மா ஜோசப் ஸ்மித் வாழ்க்கைகள் எல்லாம் தெய்வீக சந்திப்பால் மாற்றப்பட்டது. தெய்வீகத்துடன் நமது அனுபவங்கள் ஒருவேளை நேரடியாகவோ நாடகமானியிலோ அல்லது நமது சவால்கள் அச்சுறுத்தப்படியதாகவோ இல்லாது இருக்கலாம். ஆயினும் அவர்களைப் போலவே அடையாளம் கண்டு கொள்ளாததல் நினைவில் வைத்திருந்தல் தெய்வீகத்துடனான நமது சந்திப்புகள் மூல மகா நாம் பெரும் பரிசுத்த சாட்சிகளை பற்றி கொண்டிருத்தலை போற்றது. உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருப்பதென நமது பலம் இருக்கும். இந்து மறுஸ்தாபிக்கப்பட்ட வரங்களை செயல்படுத்துவதால் நமது தெய்வீக சந்திப்புகள் அநேகமாக வேதங்களை தீர்க்கதரிசிகளை தெய்வீகத்தின் 3வது நபரை ஈடுபடுத்ததும் ஒரு மெல்லிய அமர்ந்த சத்தத்தால் ஆவி என்னோடு பேசுகிறது. எது சத்தியம் என நமக்கு அவர் போதிக்கப்படும். பரலோகத்தில் காட்சியுடன் நமது மனங்களை பிரகாசிக்க பார். ஒலியும் சத்தத்தையும் நாம் நாடும்போது மெல்லிய அமர்ந்த சத்தம் நமது ஆவிகளுடன் கிசுகிசுப்பதை நாம் உணர்வோம். ஆவியில் இருந்து வரக்கூடிய உள்ளுணர்வுகளை தினமும் நினைத்து பார்த்து மனதில் பதிய வைப்பது தெய்வீகத்துடன் நமது தனிப்பட்ட சந்திப்புகளை அடையாளங்கள் காண நமக்குதவுவதும் நமக்காகவும் நமது சந்திக்காகவும் அவற்றின் குறிப்பை பாதுகாத்து வைப்பதுமான இரண்டு நோக்கங்களில் பணிபுரிகிறது. ஆவியால் நாம் பெற்றுக்கொள்கிற அதற்கு சமமான கர்த்தர் நமக்கு நினைவூட்டுகிறார். மேலே இருந்து வருகிற அது பரிசுத்தமான என்பதை நினைவுக்குள்ளார். அவரது உரை ஒரு நினைவூட்டுதலுக்கு மேலானது. அது ஒரு விளக்கமாகவும் விவரிப்பாகவும் இருக்கிறது. பரிசுத்தமான என்றால் போற்றது பெற்றுதலுக்கும் மரியாதைக்கும் தகுதியானதென அர்த்தம். பரிசுத்தமானதாக ஒன்றை பிரித்து பார்க்கும் போது மற்ற காரியங்களை விட அது உயர்த்ததாகவும் முன்னுரிமையிலுள்ளதாக கர்த்தர் அடையாளம் காட்டுகிறார். சுயதினத்தை பிரயோகப்படுத்துவதால் மட்டுமே தேவனுக்கு பரிசுத்தமானவை மனுஷருக்கு பரிசுத்தமானவையாகும். பரிசுத்தமானவை என தேவன் விவரிக்கிறதை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளவும் பரிசுத்தமாக தரித்திருக்கவும் தீர்மானிக்க வேண்டும். பரலோகத்திலிருந்து அவர் ஒளியையும் ஞானத்தையும் அனுப்புகிறார். பரிசுத்தமாக தரித்திருக்க அவர் அன்புக்கு பெரும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். அப்படியிருந்த போதிலும் உலக சார்புள்ளவற்றின் அறிவு நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஜீவிப்பதற்கும் அத்தியாவசியமானது. மனது இருதயத்தில் பரிசுத்தமானவற்றுக்கும் உலக சார்புள்ளவற்றுக்கும் முன்னுரிமைக்காக நடக்கும் தொடர்ந்த போராட்டத்தில் எரிகிற முட்செடியில் மோசேக்கு ஏற்பட்ட அனுபவத்தால் விவரிக்கலாம். அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்க யோகா விடமிருந்து அவனுடைய பரிசுத்த அழைப்பை மோசா பெற்றான். ஆயினும் ஆரம்பத்தில் எகிப்து மற்றும் பரோனின் பிராகரத்தின் அவனுடைய உலக ஞானம் அவனை சந்திக்க வைத்தது. மார்மன் புத்தகத்தின் மொழிபெயர்ப்பின் ஆரம்ப காலத்தில் ஒரு பரிசுத்த உலக சார்பான சந்தேகத்தை ஜோசப் ஸ்மித் எதிர்கொண்டார். தகடுகளின் தெய்வீக தன்மையை பற்றியும் மொழி பெயர்ப்பின் வேலையை பற்றியும் அவருக்கு தெரியும். இருந்தும் பெற்றுக்கொண்ட பரிசுத்தமான அறிவுரைகளை விட மார்டின் ஹேரஸ் நடப்பு பண உதவியை அந்த வேலைக்கு மிக முக்கியமாய் இருந்தன. அவர் நம்பப்பட்டார். முன்னுரிமைகளின் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டத்தின் பிற எடுத்துக்காட்டுகளை மார்மன் புத்தகம் கொடுக்கிறது. அதன் பரிசுத்த கனியையும் தேவனின் அன்பையும் பங்கேற்க ஜீவ வருடத்திற்கு அவர்களை வழிநடத்திய விசுவாச கொண்டிருப்பவர்களை பற்றியும் நாம் படிக்கிறோம். பின்னர் பெரிய விசாலமன் கட்டத்தில்
இருக்கிற
பிறப்பிற்கு சம்பந்தமான அறிகுறிகளையும் அற்புதங்களையும் கண்டவர்கள் கூட உலக சார்பு உள்ள விளக்கங்களுக்கு அனுகூலமாக பரலோகத்திலிருந்து வந்து அந்த பரிசுத்தமான வெளிப்படுத்தல்களை மறுத்தார்கள். இன்று யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. உலக சார்பின் குரல்கள் எண்ணிக்கையில் வளர்ந்து அதிகரிக்கப்படுகிறது. உலகம் பரிசுத்தமானவன்களை பிரகசிப்பது அதிகரித்து அதை கைவிட விசுவாசங்களை வலியுறுத்துகிறது.
Did I not speak peace to your mind concerning the matter?
வேறு ஒரு சாட்சியை நீ வாஞ்சித்ததால் உனது இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு இந்த காரியங்களை பற்றிய சத்தியத்தை அறிந்து கொள்ள உன் நினைவை இறைவின் மேல் வைத்துவிடும். மோசா, ஆல்மா மற்றும் அவனுக்கு முன்னிலிருந்து யோசப்பை போல அவன் ஏற்கனவே பெற்ற கொண்ட பரிசுத்த காரியங்களை குறித்தும் தேவனுக்காக முன்னுரிமையையும் அனைவருக்கும் நினைவுபடுத்தப்பட்டது.
In contrast, those who hold sacred things sacred receive promises.
மாறாக பரிசுத்தமானவர்களை பரிசுத்தமாக தரித்து கொள்ள தெரிந்து விடுவார்கள். சகோதர சகோதரிகளை அடையாளம் காணவும் நினைவிருக்கவும் உன்னத்திலிருந்து நாம் பெற்ற பரிசுத்தமானவற்றை தரித்திருக்கவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் அப்படி செய்யும்போது சோதனைகளில் நிலைத்திருக்கவும் நமது நாட்களின் சவால்களை மேற்கொள்ளலாம். இது அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன், ஆமென்.
ஒரு முக்கியமான கட்டுரை செய்திகளுக்காக ஆயத்தம் செய்வதில் ஒரு பிரசித்தி பெற்ற பிரேசில் பத்திரிகையின் ஒரு நிபுணர் சபையை பற்றி ஆராய்ச்சி செய்தார். நமது கோட்பாட்டை பற்றி அவர் ஆராய்ந்து ஊழிய பயிற்சி மற்றும் மனித வாழ்மன மையங்களில் பொய்ப்பித்தார். சபையில் உள்ள நண்பர்களுடனும் சபையோடு நல்லுறவில்லாத மற்றவர்களுடனும் அவர் பேசினார். என்னுடைய நேர்காணல், சிலர் உங்களை ஏன் கிறிஸ்துவராக கருதவில்லை என அவர் கேட்டதில் நிருபர் உண்மையாக குழப்பம் அடைந்திருக்கிறார் என தோன்றியது. சபையை அவர் குறிப்பிடுகிறார் என நான் அறிவேன். ஆனால் எப்படியோ என் மனம் தனிப்பட்ட முறையில் அந்த கேள்வியை எடுத்துக்கொண்டு இரட்சகரை பற்றி நான் உணர்கிற அன்பையும் பக்தியும் என்னுடைய வாழ்க்கை காட்டுகிறதா என என்னையே நான் கேட்டுக் கொள்வதை நான் கண்டேன். பரிசேயரை பார்த்து இயேசு கேட்டார், கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இறுதி மதிப்பீட்டில் நம்முடைய தனிப்பட்ட சீஷத்துவம் நண்பர்களாலோ எதிரிகளாலோ நியாயத்தீர்க்கப்படுவதில்லை. மாறாக பால் சொன்னதை போல நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயத்திற்கு முன்பாக நிற்போம். என்னை குறித்து கிறிஸ்து என்ன நினைக்கிறார் என்பதை அந்த நாளிலே நம் ஒருவரும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும். மனக்குலம் முழுவதையும் அவர் நேசித்தாலும் கூட அவரை சுற்றி இருந்த சிலரை இயேசு மாயக்காரர்கள், மதிக்கேடர், அக்கிரம செய்கிறக்காரர் என கண்டிக்கும் வகையில் குறிப்பிடுகிறார். ராஜ்யத்தின் புத்திரர் என்றும் உலகத்தின் ஒளி என்றும் மற்றவர்களை அவர் ஆதரவாக அழைத்தார். குருடர் என்றும் பலன் என்றும் சிலரை அவர் வெறுப்போடு குறிப்பிட்டார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக, நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்களாக என்றும் மற்றவர்களை அவர் புகழ்ந்தார். சிலர் விசுவாசம் இல்லாதவர்களாகவும் அவர் துக்கப்பட்டார். ஆனால் தெரிந்தெடுக்கப்படவில்லை. சீஷர்கள், சிநேகிதர் என மற்றவர்களை அவர் மேன்மைப்படுத்தினார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கேட்கிறோம், என்னை குறித்து கிறிஸ்து என்ன நினைக்கிறார்? நம்மை சுற்றியுள்ள மாற்றத்தின் புயல்களுடன் அது ஆவிக்குறியிலிருந்து விலகி போகிறதாகவும் நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே சமுதாயத்தின் ஒழுக்க தரங்களும் தூளாக்கப்படுகிறது. நம்முடைய நாட்களை தலைவர் மான்சன் விவரிக்கிறார். கிறிஸ்துவையும் அவருடைய போதனைகளையும் பற்றி மரியாதைக்குரிய அவநம்பிக்கையும் வளர்ந்திருக்கிற ஒரு காலம் இது. இந்த கொந்தளிப்பான சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருப்பதில் நாம் கொலையூறுகிறோம். கர்த்தரின் கரங்கள் நம்மை சுற்றிருப்பதை நாம் காண்கிறோம். நமது இலக்கு நமக்கு முன்பாக அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவே நித்திய ஜீவன் என இயேசு ஜெபித்தார். இந்த நாட்களில் ஒரு சீஷனாக இருப்பது நித்திய எங்கள் முழுமைக்கு ஒரு கண்ணியத்தின் அடையாளமாயிருக்கும். இந்த மாநாட்டின் நாம் கேட்கிற செய்திகள் சீஷத்துவத்தின் நமது பயணத்தில் கர்த்தரிடமிருந்து நம்மை வழிகாட்டும் அடையாளங்களாக இருக்கிறது. கடந்த இரண்டு நாட்களின் போது நாம் கேட்டதில் ஆவிக்குரிய வழி நடத்துதலாக ஜெபத்தில் வரப்போகிற நாட்களில் இந்த செய்திகளை பற்றி நாம் படித்து ஜெபிக்கிற போது பரிசுத்த ஆவியின் வரத்தின் மூலமாக ஒரு தனிப்பட்டவருக்காக குறிப்பாக கொடுக்கப்படுகிற வழி நடத்தலுடன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த உணர்வுகள் மன திரும்புதலில் கீழ்ப்படிதல் நம்புவதில் நம்பிக்கை வைப்பது தேவனிடம் நம்மை அதிகமாக திரும்ப வைக்கிறது. விசுவாசத்தின் நமது செயல்களில் இரட்சகர் மறுத்துளைத்தார். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடையே வாசம் பண்ணுவோம். என்னை பின்பற்றி வா என இயேசு அழைப்பது ஒரு ஆவிக்குரிய ஒலிம்பிக்கில் போட்டியிட ஆயத்தமாயிருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, உண்மையில் சீஷத்துவம் என்பது ஒரு போட்டியே அல்ல, ஆனால் அவை அனைவருக்குமே ஒரு அழைப்பாகும். சீஷத்துவின் நமது பயணம் ஒரு குறுந்தார ஓட்டப்பந்தயமோ அல்லது ஒரு நீண்ட மாரத்தான் பந்தயமோ இல்லை. அதிகமான ஒரு சென்சிட்டியல் உலகத்தை நோக்கிய அது ஒரு வாழ்நாள் பயணமாகவும்
toward a more celestial world.
அவருடைய அழைப்பு அனுதின கடமைக்கான ஒரு அழைப்பாகும். இயேசு சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவனாலும் நாம் மிகச்சிறப்பாக இருக்க முடியாது, ஆனால் நாம் முயற்சித்துக் கொண்டிருந்தால் இயேசுவின் ஊக்குதலும் நம்பிக்கையாலும் நிறைந்திருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இள பாறுதல் தருவேன். சிவசத்துவின் சாலையில் தற்போது நீங்கள் உங்களை காணும் போதெல்லாம் நித்திய ஜீவனை நோக்கிய சாலனை சரியான சாலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். பெரியதும் முக்கியனதுமான நமக்கு உன்னால் இருக்கிற நாட்கள் ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் நாம் உயர்த்தி பலப்படுத்த முடியும். நம்மை எதிர்கொள்கிற கஷ்டங்கள், நம்மை கட்டுப்படுத்துகிற பலவீனங்கள், நம்மை சுற்றியுள்ள சாத்தியமில்லாதவைகள் எதுவாயிருந்தாலும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என அறிவித்த தேவ குமாரணத்தில் நாம் விசுவாசம் கொண்டிருப்போம். செயல்பாட்டில் உள்ள சீஷத்துவின் இரண்டு நடத்துக்காட்டுகளை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, உங்களின் பெரியவருக்கு உங்களுக்கு ஊழியக்காரனாக கடவுள் என்று எளிய அன்பின் இயேசுவின் போதனையின் வல்லமையை நாம் நடைமுறையில் காட்டுவதில் தலைவர் தாமஸ் எட்ஸ்மான்ஸின் வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்த சுமார் 12 வயது உள்ள ஒரு பெண் பிள்ளையை பற்றி ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன் பொது மாநாட்டில் தலைவர் மான்சன் பேசினார். அவளை டிம்போனகஸ் மலைவரை தூக்கி போக அவளுக்கு இருந்த தைரியத்தை அவளது தோழிகள் அன்பையும் குறித்து அவர் பேசினார். சில ஆண்டுகளுக்கு முன் ஜாமி பால்மர் பிரிட்டனை நான் நினைத்து சந்தித்து தலைவர் மான்சன் அவளுக்கு என்ன செய்வது என்ற கோணத்தில் வேறு ஒரு கோணத்திலிருந்து அந்த கதையை பற்றி நான் கேட்டேன். அவளுடைய வலது முழங்காலுக்கு மேலே வேகமாக வளர்ந்து வரும் எலும்பு புற்றுநோயிலிருந்து அவளுக்கு சொல்லப்பட்ட அடுத்த நாளே மார்ச் 1993 தலைவர் மான்சனை ஜாமி சந்தித்தால் அவளுடைய தகப்பனின் உதவியோடு தலைவர் மான்சன் அவளுக்கு ஒரு ஆசாருக்குரிய ஆசீர்வாதத்தை நிர்வகித்து உன்னை துயர தூக்கி வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் மறிப்பார் என வாக்களித்தார். அந்த நாளில் அவருடைய அலுவலகத்தை விட்டு நான் வெளியே வரும்போது என்னுடைய சக்கர நாற்காலியில் கட்டியிருந்த பலூனை அழுத்து அவர் கொடுத்து, நீ சிறந்தவன் என்று பெரிய எழுத்துக்களில் அங்கே எழுதப்பட்டிருந்ததை அவள் சொன்னாள். அவளுக்கு கொடுக்கப்பட்ட கீமோ தெரப்பி சிகிச்சையிலும் முழங்காலை காப்பாற்ற செய்யப்பட்ட அறுவை சிகிச்சையில் தலைவர் மான்சன் அவளை மறக்கவில்லை. கிறிஸ்துவின் ஒரு உண்மையான சீஷராக இருப்பது என்றால் என்னவென்பதற்கு தலைவர் எடுத்து காட்டினார். துக்கத்திலிருந்து மகாத்தா நிலையை நம்பிக்கைக்கு உயர்த்தினார் என ஜாமினி சொன்னார். அவர்களுடைய முதல் சந்திப்புக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு தலைவர் மான்சனின் அலுவலகத்தில் ஜாமி மீண்டும் அமர்ந்திருந்தார். சந்திப்பு முடிந்த பின் அவர் செய்த சென்ற ஜாமியம் ஒருபோதும் மறக்க மாட்டாள். அவருடைய முன்சோசனை அடையாளமாக 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவள் கொடுத்த அதே பலனை அவளுக்கு கொடுத்து அவளை ஆச்சரியப்படுத்தினார். புற்று நோயிலிருந்து அவள் குணமடைந்து தன்னுடைய அலுவலகத்திற்கு அவள் வருவாள் என அறிந்திருந்து அதை அவர் பத்திரப்படுத்தியிருந்தார். நீ சிறந்தவள் அதில் எழுதப்பட்டிருந்தது. அவர்களுடைய சந்திப்பிற்கு 14 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜாமி பால்மருக்கு ஜாசன் பிரிட்டனுக்கும் சால்ட் லேக் ஆலயத்தில் தலைவர் மான்சன் திருமணம் செய்து வைத்தார். தலைவர் மான்சனின் ஜீவத்திலிருந்து அதிகமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு முக்கியமான கேள்வியாக எப்போதும் சிந்திக்க வைக்கும்படியாக இயேசு என்ன செய்திருப்பார் என்ற கேள்வியை எப்போதுமே பொது அதிகாரிகளுக்கு முன் அவர் வைப்பார். பயப்படாதே, விசுவாசமாய் இல்லையிறு என ஜெப ஆலயத்துக்கு இயேசு சொன்னார். அவர் நம்மை நேசிக்கிறார், அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுவான் என்ற விசுவாசத்தில் மட்டுமே நம்முடைய வேதனையும் பயமும் நீங்கும் போது சமாதானத்தின் காலங்களில் அவரை நம்புவதும் கஷ்டமான காலங்களில் அவரையே நம்புவது சேஷத்துவம். அவரை எவ்வாறு நாம் நம்புவது என்பதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டாக இருந்த குடும்பத்தை சமீபத்தில் நான் சந்தித்தேன். ஹேட்டில் உள்ள போர்ட் பிரின்ஸ் ஓல்கனும் சோலன் சேசினும் தங்களுடைய கதையை என்னிடம் சொன்னார்கள். ஜனவரி 12, 2010 ஹெய்டியில் ஒரு கொடிய பூமி அதிர்ச்சியை தாக்கிய போது ஓல்கன் அவரது பணியிலும் சோலன் சபையிலுமாயிருந்தார்கள். அவருடைய 3 பிள்ளைகளான 5 வயது கான்சி, 3 வயது ஆஞ்சி, 1 வயதான கான்சியிலும் ஒரு நண்பருடன் தங்களுடைய அடுக்குமாடி வீட்டில் இருந்தார்கள். எங்கே பார்த்தாலும் பெரிய அழிவாயிருந்தது. உங்களுக்கு நினைவிருப்பதை போல அந்த ஜனவரியில் உள்ள ஹயட்டியில் லட்சக்கணக்கானோர் மரித்து போயினர். தங்களுடைய பிள்ளைகளை தேடி ஓல்கனும் சோலனும் வேகமாக வீட்டிற்கு ஓடி வந்தார்கள். செலஸ்டலஸ் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த 3 அடுக்கு மாடி கட்டிடம் இடிந்து விழுந்திருந்தது. பிள்ளைகள் தப்பிக்கவில்லை. முழுவதுமாக இடிந்து போயிருந்த ஒரு கட்டிடத்திற்கு எந்த நிவாரணமும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. ஓல்கனும் சோலையன் முழு நேர ஊழியங்களில் ஊழியம் செய்து ஆலயத்தில் திருமணம் செய்திருந்தார்கள். ரிட்சகரிடத்திலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய வாக்குத்தங்களும் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருதயங்கள் உடைந்து போயிட கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு அவர்கள் அழுதார்கள். பரலோக பிதாவே, என்னுடைய பிள்ளைகள் 1வது பிழைத்திருக்காதா? தயவு செய்து எனக்கு உதவும் என்று ஜெபித்தார். உணர்த்ததற்காக ஜெபித்துக் கொண்டு அவர் அந்த கட்டிடம் முழுவதையும் சுற்றி வந்தார். அவரை ஆறுதல் படுத்தவும் அவருடைய பிள்ளைகளின் இழப்பை ஏற்றுக்கொள்ள உதவும் பக்கத்து வீட்டார் முயற்சித்தார்கள். நம்பிக்கையுடன் ஜெபித்துக் கொண்டு ஓல்கன் தொடர்ந்து அந்த கட்டிடத்தின் இடிபாடுகளுக்கு இடையில் சுற்றிலும் நடந்து வந்து கொண்டிருந்தார். பின்னர் மிக அற்புதமான ஒன்று நடந்தது. ஏறக்குறைய கேட்க முடியாத அளவில்லாத ஒரு குழந்தையின் குரல் ஓல்சன் கேட்டார். அது அவருடைய குழந்தையின் அழுகை குரல். தங்களுடைய உயிரை பயணம் வைத்து பல மணி நேரங்களாக அண்டை வீட்டார் இடிபாடுகளுக்கிடையே கடினமாக தோண்டினார்கள். அந்த இரவின் இருட்டில் சுத்திகளில் அரங்களின் சத்துக்கிடையில் நிவாரண வேலைக்காரர்கள் மற்றொரு சத்தத்தை கேட்டனர். இடிப்பதை நிறுத்திவிட்டு அவர்கள் கவனமாக கேட்டார்கள். அவர்கள் கேட்டதை அவர்களால் நம்ப முடியவில்லை. அது ஒரு சிறு பிள்ளையின் குரல். அவன் பாடிக்கொண்டிருந்தான். அவன் பாடினால் அவனது தகப்பன் அதை கேட்பார் என்று அவனுக்கு தெரியும் என 5 வயதான கான்சி பின்னர் சொன்னான். சிமெண்ட் திண்டுக்களுக்கிடையில் மாட்டிக்கொண்டதில் பின்னர் அவன் தனது கையை இழக்க வேண்டியதாயிற்று. தனக்கு பிடித்தமான பாடலான நான் தேவனின் பிள்ளை என்ற பாடலை கான்சி பாடிக்கொண்டிருந்தான். மணி நேரங்கள் கடந்து போய் இருட்டுக்கும் அதிக விலை ஏற்றப்பட்ட தேவனின் அநேக குமாரர்களும் குமாரத்திகளின் மரணத்தின் அவன் நம்பிக்கைக்கு மத்தியில் சென்ட்ரலிசின் குடும்பத்திற்கு ஒரு அற்புதம் நடந்தது. தரைமட்டமான கட்டிடத்திற்கு கீழே கான்சியும் ஆஞ்சியும் உயிரோடு மீட்கப்பட்டார்கள். எப்போதும் அற்புதங்கள் மிக உடனடியாக நடப்பதில்லை. ஆனால் இரட்சகரை நாம் நம்பும் போது வாக்களிக்கப்பட்ட அற்புதங்கள் நடைபெறும். இமையிலோ மறுமையிலோ எல்லாமே சரியாக்கப்படும். இரட்சகர் அறிவித்தார், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெபித்தேன். அங்கே கஷ்டங்கள் இருக்க போயிருந்தாலும் சிசுவத்தின் பயணம் சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் சமாதானத்தின் ஒரு சாலையாய் இருந்தது. நீங்கள் அவரை நேசிப்பதை போல அவரை நம்பி அவரில் நம்பிக்கை வைத்து அவரை பின்பற்றும் போது அவருடைய அன்பையும் அங்கீகாரத்தையும் நீங்கள் உணர்வீர்களாக. நான் சாட்சி அளிக்கிறேன், என்னை குறித்து கிறிஸ்து என்னை நினைக்கிறார் என நீங்கள் கேட்கும் போது நீங்கள் அவருடைய சீவசிஷ்டன் என்று அவர் நீங்கள் அவருடைய சிநேகிதர் என்று நீங்கள் அறிந்து
கொள்வீர்கள். By his grace, he will do for you what you cannot do for yourself. We eagerly await.
நம்முடைய நேசமுள்ள தீர்க்கதரிசியின் இறுதியான உரைகளுக்காக நாம் ஆர்வமுடன் காத்திருக்கிறோம். அவருக்கு 12 வயதாயிருக்கும் போது தலைவர் தாமஸ் எம்சான் மான்சன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு ஒரு அப்போஸ்தலாக நியமிக்கப்பட்டார். 48 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சாட்சி கொடுப்பதை கேட்பதற்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். பூமியின் மீது இரட்சகரின் ஒரு மூத்த அப்போஸ்தலராக இப்போது எழுந்தி நிற்கிறார் என நான் சாட்சி அளிக்கிறேன். நமது நாட்களில் தூதர்கள் பூமிக்கு திரும்ப வந்திருக்கிறார்கள் என இந்த சபையின் அங்கத்தினர் அல்லாத இயேசு கிறிஸ்துவின் அநேக சீஷர்களுக்கு மிகுந்த அன்புடன் பாராட்டுத்துடனும் தாழ்மையுடன் நாங்கள் அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சபையை அவர் பூர்வ காலத்தில் ஸ்தாபித்ததை போல வல்லமையுடனும் நியமங்களுடனும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களுடனும் அது மறுஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. மார்மன் புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் மற்றொரு ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகர் என்று நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாடுபட்டு மரித்து 3 நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று நான் சாட்சி அளிக்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்தார். வருங்காலத்தில் ஒரு நாளில் முழங்கால் யாவும் முடங்கவும் மாவும் அவரே கிறிஸ்துவை என்று அறிக்கை பண்ணும். அந்த நேரத்தில் நம்முடைய முழு கவனம் அவளே இருக்கும். என்னை குறித்து கிறிஸ்து என்ன
நினைக்கிறார்
என்ற கேள்வியில் நமது ஆத்மாக்கள் மூழ்கி இருக்கும். அவர் ஜீவிக்கிறார் இயேசு
கிறிஸ்துவின். He lives. I so testify in the name of Jesus
Christ. Amen. Amen. Sorry.
Brothers and sisters, it will now be our privilege to hear from President Thomas Swanson.
Our beloved brother. Dirkadarshi Thalaiva Thomas S. Monson Pesek. Kirtpadu Namadu Slakim. Thalaiva Thomas S. Monson Thorandu Ikkadu. இசைக்குழு ஐ நீட் தி எவ்ரி இயர் பாடி இம்மாநாட்டை நிறைவு செய்யும். பின்னர் நிறைவு செய்யும் ஜபம் எல்டர் ஜெரியோ மாசராடி பேசுவார்.
My heart is full.
இந்த மதிப்புமிக்க மாநாட்டின் நிறைவுக்கு நாம் வரும்போது எனது இருதயம் நிறைவடைந்திருக்கிறது. நம்முடைய இயேசியவர்கள் ஆலோசனைகளையும் சாட்சிகளும் நாம் கேட்டபோது நாம் மிக அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நமது இருதயங்கள் தொட்டப்பட்டு நமது சாட்சிகள் வெளிப்படுத்த போது கர்த்தரின் ஆவியை நாம் உணர்த்தும் என்பதில் என்னோடு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். மாநாட்டின் ஒவ்வொரு கூட்டத்திலும் எழும்பதும் உள்ளடி வாழமூட்டிய இனிமையான இசையை மீண்டும் ஒரு முறை நாம் ரசித்தோம். இந்த வகையில் தங்களுடைய திறமையில் நம்மோடு பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இயேசு ஒவ்வொருவருக்கும் அப்படியே ஒவ்வொரு கூட்டங்களும் ஜெபங்களும் எதிர்த்தவர்களுக்கு என்னுடைய இருதயம் பூர்வமான நன்றி. ஒவ்வொரு மாநாட்டில் என்ன நடங்காதவர்கள் திரைக்கு பின்னால் அல்லது காணப்படுகிற மாதிரி இல்லாத நிலையில் பணியாற்றுகிறார்கள். அவர்கள் உதவியும் இல்லாமல் இந்த கூட்டத்தை நடத்துவே நமக்கு சத்தியமாய் இருந்திருக்காது. அப்படியே என்னுடைய நன்றி அவர்களுக்கும் அனைவருக்கும் பேசுகிறது. இந்த மாநாட்டின் போது விடுவிக்கப்பட்ட அந்த சகோதர சகோதரிகளுக்கும் மகத்துவமான நன்றி உணர்வை தெரிவித்துக் கொள்வதில் என்னுடைய நீங்களும் சேர்ந்து கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியும். கர்த்தரின் பணிக்கு அவருடைய பங்கு மிகப்பெரியது. தலைமுறையாக அது உணரட்டும். இந்த மாநாட்டின் போது புதிய ஸ்தானங்களுக்கு அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளை நமது கைகளில் உயர்த்தி நாம் ஆதரித்தோம். நாம் அவர்களை வரவேற்றுகிறோம். போதகராக அவர்களோடு பணியே புரிய நாம் கர்த்தராகிறோம் என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். உன்னத்தில் வல்ல அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடனங்கள் வழியாகவும் சமுதத்திரங்கள் வழியாகவும் எங்கும் உள்ள மக்களுக்கு சென்ற முழு நிகழ்ச்சி தர அளவுக்கு இந்த மாநாடு பரவியிருக்கிறது. உங்களில் அநேகருக்கும் மிக தொலைவில் நங்கில் இருக்கும் போதில் உங்கள் உற்சாகத்தையும் அர்ப்பணையும் நாங்கள் உணர்கிறோம். நீங்கள் எங்கிருந்தாலும் எங்கள் அன்பை பாராட்டுதலையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். என்னுடைய சகோதர சகோதரிகளை, மறுஸ்தாபிக்கப்பட்ட சுசியத்தை நமது வாழ்க்கையிலும் நமது இருதயங்களிலும் கொண்டிருக்க நாம் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையில் மகத்தான கேள்விக்கு அவை பதிலளிக்கிறது. நாம் வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் நம்பிக்கையும் அது கொடுக்கிறது. பிரச்சனைகளின் நேரங்களில் நாம் வாழ்கிறோம். நாம் எதிர்கொள்கிற சவால்களை பற்றி நமது பரலோக பிதா அக்கறை உள்ளவராயிருக்கிறார் என நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். நாம் ஒவ்வொருவரையும் அவரை நேசிக்கிறார். நம்மை ஆசீர்வாதக்கும் நமக்காகவும் அவர் விரும்புகிறார். அவர் எச்சரித்ததை போல் ஜெபத்தில் அவரை நாம் அழைப்போம். அவர் சொன்னார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணும் நான் உன்மேல் எனது ஆவியை ஊற்றுவேன். ஆம், பூமியின் செல்வங்கள் அழிந்து போகும் அளவு நீங்கள் அடைவது இருந்தாலும் அதை விட அதிகமாக உனது ஆசீர்வாதங்களை பெரியதாக இருக்கும். என்னுடைய சகோதர சகோதரிகளை, உங்கள் வீடுகள் அன்பினாலும் பண்பினாலும் கர்த்தருடைய ஆவினாலும் இருந்திருப்பதாக உங்கள் குடும்பங்களை நேசிங்கள். உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் சச்சரவு இருந்தால் அவை சீர்படுத்த நான் உங்களை வலியுறுத்துகிறேன். இரட்சகர் சொன்னார்,
said the savior, there shall be no
உங்களுக்கு பிணங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிணங்களின் ஆவியை உடையவன் என்னுடையவன் அல்ல. பிணங்களின் தந்தையாகிய பிசாசானவன், அவன் மனுஷர் ஒவ்வொருவரோடு ஒருவர் கோபித்தினால் விவாகாதிக்க வேண்டும் என்று அவர்களுடைய இதயத்தை தூண்டிவிடுகிறான். ஆனால் இதோ என்னுடைய உபதேசம் அல்ல, ஆனால் அப்படிப்பட்டவைகளை ஒளிந்து போக வேண்டும் என்பதே என்னுடைய உபதேசமாயிருக்கிறது. அவனுடைய ஜனங்களுக்கு மென்மேன் ராஜா பிரசங்கித்த வார்த்தைகளை உங்களுக்கு தாழ்மையான ஊழியக்காரனாக நான் எதிரொலிக்கிறேன். அவன் சொன்னான், மறைக்கும் அந்நித்திய மனுஷன் என்னை மேன்மையானவன் என்று என்ன நான் உங்களிடம் கட்டளை இடவில்லை. நானும் உங்களைப் போல் சரித்திரத்திலும் மனதிலும் சகலவித வெலவினைகளிலும் உடப்பட்டு இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கர்த்தரின் கரத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ளேன். எனக்கு கர்த்தர் அருளே சகல ஊக்கத்தோடும் மனதோடும் வெலத்தோடமும் உங்களை சேவிக்க அவருடைய இணையற்ற வல்லமையில் பாதுகாத்து வைத்திருக்கிறார். என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சித்தன் பணி செய்ய அவருக்கு பணிவிட செய்யவும் உங்களுக்கு பணிவிட செய்யவும் என்னுடைய முழு இருதயத்தோடு நான் வஞ்சல் உள்ளவனாயிருக்கிறேன். இப்பொழுது இந்த மாநாட்டை விட்டு நாம் போகும் போது உங்கள் ஒவ்வொரு மீதும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை நான் வேண்டுகிறேன். உங்கள் வீடுகளை விட்டு தூரமாக இருக்கு நீங்கள் பாதுகாப்பாக திரும்புவீர்கள். நீங்கள் கெட்ட சத்தியங்களிலும் தியானிப்பீர்களும். மாநாடு ஆரம்பித்திருக்கும் 2-4 முன்பாக நீங்கள் இருந்ததை விட நீங்கள் இன்னும் சிறப்பாக அவரை உங்களுக்கு உதவ அருமதி காலத்தை நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் மீது தன்மையின் மீது கர்த்தரின் ஆசீர்வாதங்களை நான் கேட்கிறேன். இதை அவருடைய பரிசுத்த நாமத்தில் நமது கர்த்தர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்கிறேன். ஆமென்.
Father, which art in heaven. At this moment of the closing of this wonderful conference,
இந்த நிமிடத்தில் இந்த அருமையான பொதுக்கூட்டம் முடிவு நேரத்தில் நாங்கள் உங்கள் மீன் வந்து நன்றி
செலுத்துகின்றோம்.
நமக்கு தீர்க்கதரிசியும் மற்றும் அநேக தலைவர்கள் நமக்கு கொடுத்த இந்த அறிவுகளை நாங்கள் பெற்றதற்காக மிக்க நன்றி
உள்ளவர்களாயிருக்கின்றோம்.
நாங்கள் வீடு திரும்பி சென்று தாங்களுடைய கற்புகளை இன்றி கற்பித்ததை நாங்கள் குடும்பத்தில் பகிர்ந்து கொள்ள எங்கள் ஆசீர்வதிக்கவும். நாங்கள் வீட்டு திரும்பத்து போகும்போது எங்களுக்கு பாதுகாப்புகளை கொடுக்கும்படி வேண்டுகிறோம்.
Being in the presence of the prophets, we thank thee for our Savior,
the Redeemer Jesus Christ. கொடுத்த வாய்ப்புக்கு நாங்கள் மிக்க நன்றி உள்ளவர்களாயிருக்கின்றோம். எங்களுடைய இயேசு கிறிஸ்து நாமத்தின் ஆமென்.
This has been a broadcast of the 182nd Annual General Conference of the Church of Jesus Christ of Latter-day Saints. Speakers were selected from the general authorities and general officers of the church. Music was provided by the Mormon Tabernacle Choir. This broadcast has been furnished as a public service by Bonneville Distribution. Any reproduction, recording, transcription, or other use of this program without written consent is prohibited.